ರತ್ನವಾಣಿ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರತ್ನವಾಣಿ.
உங்க பிரச்சனையை சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க.
ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.
நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம்.
வெற்றி நிச்சய இது வேத சத்திய கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சிய.
ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை மற்றும் புலம் தமிழ் இலக்கிய பலகை இணைந்து நடத்தும் சித்திரை திருநாள் சிறப்பு பற்றிமன்றம். சிறப்பு பற்றிமன்றத்தின் தலைப்பு, இளைய தலைமுறையின் சீரான வளர்ச்சிக்கு துணை நிற்போர் பெற்றோர்களா ஆசிரியர்களா. பற்றிமன்ற நடுவராக இருந்து பற்றிமன்றத்தை சிறப்பிக்கிறார் தமிழ் சிற்றிதழ் சங்கம் தலைவர் புலவர் ரவீந்திரன் அவர்கள். பற்றிமன்ற பேச்சாளர்களாக பெற்றோர்களே என்ற அணியில் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர்கள் இரா சதீஷ்குமார், தா லட்சுமி, கவிஞர் வெள்ளலூர் ஆனந்தி. ஆசிரியர்களே என்ற அணியின் ஆசிரியர் சென்ராம், முனைவர் கீதா தயாளன், ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் ஆ சௌமியா. இதோ சித்திரை திருநாள் சிறப்பு பற்றிமன்றம் தொடர்கிறது.
அன்புக்குரிய பெருமக்களே, ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறையும் ரத்தினவாணி வானொலி நிலையமும் சேர்ந்து நடத்துகிற இனிய அழகான சிறப்பு மிகுந்த பட்டிமன்றத்திற்கு பொறுப்பேற்று கொண்டிருக்கிற பொறுப்பாளர் நண்பர் தோழர் மகேந்திரன் அவர்களே, ரத்தினம் கல்லூரியின் புகழ்பெற்ற தமிழ்துறை தலைவர் முனைவர் நா பரமேஸ்வரி அம்மா அவர்களே, இந்த பட்டிமன்றத்தில் இளைய தலைமுறையின் சீரான வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்போர் ஆசிரியர்களா பெற்றோர்களா என்ற ஒரு சூடான சுவையான தலைப்பில் பேச இருக்கிறவர்கள் ஆசிரியர்களே என்ற அணியில் முனைவர் கீதா தயாளன் அவர்கள், ஆ சௌமியா அவர்கள், முனைவர் ஆசிரியர் சென்றாம் அவர்கள் ஆகிய மூவரும் ஆசிரியர்களே என்ற அணியில் பேச இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களே என்ற அணியில் இரா பேராசிரியர் துணை பேராசிரியர் சதீஷ் அவர்களும், துணை பேராசிரியர் தா லட்சுமி அவர்களும், கவிஞர் வள்ளலூர் ஆனந்தி அவர்களும் பேச இருக்கிறார்கள். அன்புக்குரிய பெருமக்களே, இந்த இனிய நிகழ்வை கேட்டு சுவைக்க இருக்கிற வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான சித்திரை திருநாள் வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பட்டிமன்றம் சிறக்க கேட்டு உங்கள் கருத்துக்களை உங்கள் எண்ணங்களை நீங்கள் வானொலி நிலையத்துக்கு பொறுப்பாளர் மகேந்திரன் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுதலையும் உங்களுக்கும் வைத்து இந்த பட்டிமன்றத்தை இனிதாக தொடங்குகிறேன். அன்புக்குரிய பெருமக்களே, இளைய தலைமுறை இது இந்தியர்களால் தமிழர்களால் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தலைமுறை, இளைய தலைமுறை. நாங்களெல்லாம் 60s 70s இருக்கிறவர்கள், பட்டிமன்றத்தில் பேசுகிறவர்கள் 20s 30s 40s இருக்கிறவர்கள். ஆனால் எங்களுடைய எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்தும் என்னவென்றால், இன்றைக்கு இளைய தலைமுறையை பற்றி நாம் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்தும். இந்த கல்லூரியின் கருத்தும் அதுவாகவே இருக்கிறது. அன்புக்குரிய பெருமக்களே, ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். செல்வம் என்பது என்ன? எது செல்வம்? நாம் நினைக்கலாம் இந்த உலகத்தில் நிலம் செல்வம், ரூபாய் செல்வம், டாலர் செல்வம், வங்கியில் இருக்கிற பணம் செல்வம், பொன் செல்வம், இவைகளெல்லாம் செல்வம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய பெருமக்களே, இந்தியாவினுடைய செல்வம் என்ன என்றால் பணத்திலும் நிலத்திலும் வங்கியிலும் இல்லை. இந்தியாவின் செல்வம் என்பது எங்கே இருக்கிறது என்றால், அது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இளைஞர்களிடத்திலே தான் அந்த செல்வம் இருக்கிறது. இளைஞர்கள் தான் இந்தியாவின் செல்வம் என்பதை நாங்கள் அன்பு கூர்ந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய பெருமக்களே, இளைஞர்கள், இளைய தலைமுறை, இவற்றை பற்றி நாம் பேசியாக வேண்டும். ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். புறநானூற்றிலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். சங்ககாலத்திலே நட்பு என்று சொன்னால் அது ரெண்டு பேரை சொல்லுவார்கள், ஒன்று பாரியும் கபிலரும், இன்னொன்று கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரும். இந்த நட்புக்கு இவர்கள் தான் புலவர்கள் சார்ந்த நட்பு, கபில பரணர். இப்படி நட்புக்கு சங்ககாலத்திலே நிறைய அழகான சான்றுகளை சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது பிசுராந்தையாருடைய ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கோப்பெருஞ்சோழன் தன்னுடைய மைந்தர்களோடு ஏற்பட்ட முரண் காரணமாக வடக்கே இருந்து உயிரிழப்பதற்காக பந்தல் போட்டு அமர்ந்து விட்டான் கோப்பெருஞ்சோழன். அவர் சொல்கிறார், என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் பாண்டிய நாட்டில் இருக்கிறார், நான் இறப்பதற்காக உண்ணாவிரதம் இருக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், நான் இறப்பதற்குள் என்னுடைய நண்பர் பிசுராந்தையார் வந்து விடுவார், அவருக்கும் பக்கத்திலே ஒரு பந்தல் போட்டு வையுங்கள் என்று கோப்பெருஞ்சோழன் சொல்கிறார். அமைச்சர் கேட்கிறார், அவரை நீங்கள் பார்த்ததே இல்லையே. ஆம், பார்த்ததில்லை. பேசியிருக்கிறீர்களா? இல்லை. அது எப்படி சொல்கிறீர்கள்? என்னுடைய உள் உணர்வு சொல்கிறது பிசுராந்தையார் வந்து விடுவார். அன்புக்குரியவர்களே, அவர் நினைத்தது போலவே பிசுராந்தையார் வருகிறார் பாண்டிய நாட்டில் இருந்து. ஏதோ என்னுடைய நண்பர் கோப்பெருஞ்சோழனுக்கு இடுக்கண் வந்திருக்கிறது என்று சொல்லி பிசுராந்தையார் வருகிறார். பெரும் கூட்டம் சோழனை சுற்றி இருக்கிற எல்லோரும் கேட்கிறார்கள், நீங்கள் தான் பிசுராந்தையாரா? ஆம். உங்களுக்கு வயது 60-70 ஆக இருக்கும்போது தெரிகிறதே ஐயா, ஏன் இன்னும் உங்களுடைய முடி நரைக்காமல் இருக்கிறது என்ற பெரிய வினாவை பிசுராந்தையாருக்கு முன்னாலே வைக்கிறார்கள். வயதாகி இருக்கிறது, முடி கருகரு என்று இருக்கிறதே, அப்பொழுதெல்லாம் டை போடுகிற பழக்கம் இல்லையே. பிசுராந்தையார் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற 4-5 காரணங்களிலே ஒரு அழகான காரணத்தை சொல்கிறார். என்னுடைய முடி ஏன் நரைக்காமல் இருக்கிறது என்றால், அன்புக்குரிய பெருமக்களே, என்னுடைய வீட்டில் இருக்கிற இளையவர்கள், என்னுடைய இல்லத்தில் இருக்கிற இளைஞர்கள் நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்கிறார்கள். அதுதான் என்னுடைய முடி நரைக்காமல் இருப்பதற்கு 4 காரணங்கள் ஒரு காரணம். எனவே அவர் அழகாக கவிதை வரியில் சொல்வார், யான் கண்டனையர் என் இளையரும், யான் கண்டனையர், நான் என்ன பார்க்கிறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை என்னுடைய இளையவர்கள் செய்கிறார்கள். எனவேதான் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய நாட்டில் நாங்கள் அழகாக சிறப்பாக இருக்கிறோம் என்று பிசுராந்தையார் சொல்லுவார். எனவே இளைஞர்களைத்தான் இன்றைக்கு இளைஞர்கள் என்று சொல்கிறோம். சங்க காலத்திலே அவர்களுக்கு இருந்த பெயர் இளையர். அந்த இளைஞர் தான் இளைஞராக இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் இப்படி சங்க காலத்திலேயே சொல்லியிருக்கிறார் என்பதையும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். அன்புக்குரிய பெருமக்களே, இளைஞர்கள், இந்தியாவை பற்றி சொல்கிற பொழுது உலகத்திலே இந்தியாவினுடைய இளைஞர்கள் மிகச்சிறப்பும் புகழும் பெற்றிருக்கிறார்கள். ஒரு செய்தியை சொல்கிறேன். அமெரிக்காவிலே சிலிகான் பள்ளத்தாக்கு உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற அறிவியல் அறிஞர்கள், கணினி வல்லுநர்கள், இவர்கள் முக்கால்வாசி பேர் இந்தியர்கள் தமிழர்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவர் உங்களுக்கு தெரியும், பில்கேட்ஸ். அந்த பில்கேட்ஸை பார்த்து நிருபர் ஒரு கேட்கிறார், ஐயா உங்கள் சிலிகான் வேலியிலே இருக்கிறவர்கள் வல்லுநர்கள் நிறைய இந்தியாவை சேர்ந்தவர்கள், அவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக மூட்டையை கட்டிக்கொண்டு இந்தியாவுக்கு போய்விட்டால் பில்கேட்ஸ் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பில்கேட்ஸ் தயங்கவே இல்லை, அடுத்த நொடி சொல்கிறார், நானும் இந்தியாவுக்கு போய்விடுவேன் என்று சொல்கிறார் என்றால் அது இந்திய இளைஞர்களுக்கு இருக்கிற மதிப்பு, உலகம் தழுவிய ஒரு மதிப்பை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் சொல்கிறோம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய இளைய தலைமுறை எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒரு அம்மா சொல்லுவாங்க, அந்த அம்மா அமெரிக்கா அம்மா. அமெரிக்கா அம்மா தன்னுடைய குழந்தையிடத்திலே சொல்லுகிறார், தம்பி மகனே, சாப்பாட்டை வீண் செய்யாதே, உணவை நீ வீண் செய்யாதே. ஏன் என்றால், மகனே, இந்தியாவிலே இன்றைக்கு இரவிலே 7 கோடி குழந்தைகள் அரை வயிற்றோடு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கால் வயிற்றோடு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பசியோடு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 7 கோடி குழந்தைகள், இந்திய குழந்தைகள். எனவே உணவை வீண் செய்யாதே மகனே என்று அமெரிக்க தாய் 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்கிறார். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு அமெரிக்க தாய் என்ன சொல்கிறார்? இன்றைக்கு அம்மா, மகனே, தம்பி, படி, நன்றாக படி, சிறப்பாக படி. ஏனென்றால், நீ படிக்கவில்லை என்றால் உன்னுடைய வேலையை தட்டி பிரிப்பதற்கு லட்சக்கணக்கான இந்திய குழந்தைகள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே தம்பி, மகனே, நன்றாக படித்துவிடு என்று இன்றைக்கு அமெரிக்க தாய் சொல்கிறார் என்றால், இந்தியாவுடைய இளைஞருடைய செல்வாக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய பெருமக்களே, ஒரு அழகான தலைப்பிலே இவர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே இளைஞர்கள், இன்றைய இளைய தலைமுறை, இன்னும் கூட இன்னொரு உலக நடப்பை கூட நாம் சொல்லலாம். இன்றைக்கு சீனா உலகத்திலே வணிகத்திலே பொருளாதாரத்திலே மிக வல்லமையோடு இருக்கிறது. சீனாவுக்கு பக்கத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் சீனாவிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த வெற்றிடம் இளைஞர்களினுடைய வெற்றிடம். குழந்தைகள் பிறப்பதில்லை, குழந்தை பிறப்பு குறைந்து விட்டது, அது சுழியத்தை சைபரை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எனவே அதை காட்டிலும் இந்தியாவிலே இளைஞர்கள், குழந்தைகள், இளைய தலைமுறை நன்றாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி நாம் பேசுவது இன்றைய சமுதாயத்துக்கு தேவையாக இருக்கிறது என்று சொல்லி, அன்புக்குரிய பெருமக்களே, இளைய தலைமுறையின் சீரான வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்போர் ஆசிரியர்களே என்ற அணியில் பேச வருமாறு எங்கள் அன்புக்கும் பாராட்டுதலுக்குரிய முனைவர் கீதா தயாளன் அவர்களை அழைக்கின்றோம். கீதா தயாளன் அவர்கள் தமிழகம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் இருக்கிற இளைய நிகழ்ச்சிகளிலே, இலக்கிய அமைப்புகளிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒருவர். தினமும் ஒரு 2-3 இணைய நிகழ்ச்சியிலாவது கலந்து கொள்வார். நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறவர். அவர்களை ஆசிரியர்கள் என்ற பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முனைவர் கீதா தயாள் அவர்கள்.
தித்திக்கும் தமிழ், திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். இளைய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது ஆசிரியரா அல்லது பெற்றோரா? நான் ஆசிரியர் என்ற தலைப்பில் இங்கே பேச விளைகிறேன். நட்சத்திரங்களின் நடுவே நடுநாயகமாக சூரியனாக வீற்றிருக்கும் புலவர் ரவீந்தர் ஐயா அவர்களுக்கு வணக்கம், மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கும் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் பரமேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரைக்குள் செல்கிறேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? அதாவது ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, பெற்றோர் தான் பெற்றோர் தான். இந்த எதிரணியில் எப்படி தான் வந்து உட்காந்து பேசிகிட்ருக்காங்களோ, அவங்க குழந்தைங்களை இந்த தூரத்துக்கு அவ்வளோ அளவுக்கு வளர்த்தி விடுற ஒரு ஆசிரியரை பற்றி தெரிஞ்சும் கூட அவங்க பெற்றோர் அணியில் மிகவும் சந்தோஷமாக அமர்ந்து பேச வந்திருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம். அப்போ அந்த மாதா பிதா குரு தெய்வத்தை கூட கடைசியாக தான் சொல்கிறாங்க, குரு தான் முன்னால் நிற்கிறாங்க. அப்போது அது என்னன்னா, உயிர் தந்தது வேணா பெற்றோரா இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு உயிர் தந்தவர் பெற்றோரா இருந்தாலுமே அந்த அறிவு வெளிச்சத்தை தந்தது ஆசிரியர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதை தான் அந்த திருவள்ளுவர் மிகவும் அழகாக சொல்லியிருந்தார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற. அந்த ஆசிரியர் ஒரு மரத்தின் வேர். அந்த வேர் இருந்தால் தான் அந்த மாணவர்கள்லாம் என்னென்னா, அந்த பூத்து குழுங்கும் பூக்கள், அந்த பூக்கள் பூத்து குழுங்கணும்னா அந்த வேர் வந்து ஸ்திரமாக நல்ல விதமாக இருக்கணும். இதை யாராவது மறுக்கிறீங்களா? அந்த வேர் மட்டும் நல்லா இல்லைன்னா எப்படி மாணவர்கள் பூத்து குழுங்குவார்கள்? அப்போ அடுத்தது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த தாமஸ் ஆல்வான் எடிசன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தவர், அவர் வந்து எலக்ட்ரானிக் இதை கண்டுபிடிச்சவர். ஆனாலும் அவர் என்ன பண்ணார்னா, தம்முடைய வாழ்நாளில் அவர் ஆசிரியராக இருந்த காலத்தில் 7 வருடம் 7 முறை நோபல் பரிசு பெற வச்சார். யார்? தன்னுடைய மாணவர்களை பெற வச்சார். அது எந்த, அவர் ஒரு ஆசிரியராக இருந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சது. அடுத்தது, இப்போல்லாம் நிறைய பெற்றோர்கள் படிக்கிறாங்க, ஆனால் படிக்கிறதை விட அவங்களுக்கு பணத்தின் மேல் உள்ள ஆர்வத்தில் தன் குழந்தைகளுக்கு கற்றுத்தர மறுக்கிறார்கள். அவங்களுக்கு நேரமே இல்லை, ஏன்னா பணம் தான் அவங்களுடைய வாழ்க்கைங்கிற ஒரு முறை அப்படின்ட்டு அவங்க போகிறதுனால, அந்த குழந்தைகளுக்கு என்னதான் பெற்றோர் கல்வி அறிவுடன் படித்தவர்களாக இருந்தாலும் தன் குழந்தைகளுக்கு கற்றுத்தர அவர்களுக்கு நேரம் இல்லை. அப்போவும் அவங்க யாரை நாடுறாங்க? ஆசிரியரை தான் நாடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு நம்மளை ஏற்றி விடுறாங்க, ஏற்றி ஒரு ஏணியாக இருக்கிற ஒரு ஆசிரியர் தான் நான், அதாவது ஒரு பெற்றோர் வந்து தன் குழந்தை முன்னேறணும்னு நினைக்கிறதுல ஒரு தப்பே இல்லை, ஏன்னா அது சுயநலம். ஆனால் அந்த ஆசிரியர் அப்படி இல்லை, அவர் வந்து இந்த ஒரு மிகவும் ஒரு ஒவ்வொரு மாணவனையும் தன் குழந்தையாக நினச்சி ஒவ்வொரு முன்னேற்றத்தை பாதையில் அவங்க போகும்போதும் அந்த ஆசிரியர் மகிழ்ச்சி கொள்கிறாங்க. அவங்க ஆனால் இருக்கிற இடத்துலையே தருந்த, ஒரு வாடகை வீட்டில் ஒரு ஆசிரியர் இருந்தாலும் அந்த ஆசிரியர் வாடகை வீட்லேயே தான் இருக்காங்க, ஆனால் தன் மாணவன் வந்து முன்னேறியதை பார்த்து அவ்வளோ பெருமிதம் கொண்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுற ஒரு ஆசிரியர் தன்னலம் சுயநலமே இல்லாதவங்க தான். அதை எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துக்க தான் வேணும். இப்போ மாவீரன் அலெக்சாண்டர் இருக்காருன்னா, அந்த அலெக்சாண்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்கும், அதாவது எந்த மாதிரி நீங்கள் முன்னேறீங்க, உங்களை வந்து வளர்த்து விட்டது யார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அலெக்சாண்டர் பார்வையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை வளர்த்து விட்டது, என்னை வந்து என் உயிர் கொடுத்து என்னை காத்தவள் என் தாயாக பெற்றோராக இருந்தாலுமே என்னுடைய இந்த உலகத்தில் என்னை ஆளும் திறமைக்கு கொண்டு வந்தது வந்து ஆசிரியர் தான் அப்படின்ற ஒரு உயரிய கருத்தை அவர் சொல்கிறார். அந்த உலகத்தை தன்வசப்படுத்துகிற அந்த ஒரு விஷயத்தை செய்தது ஆசிரியர்னு இந்த அலெக்சாண்டரே சொல்கிறாரு. இதை நீங்கள்லாம் ஒத்துக்க தான் வேணும். அடுத்தது இன்னொன்று, ஒரு அழகான பாட்டு ஒன்று நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தொலை உயர்த்து உயர்ந்து வரும் நாட்டை உயர்த்து, எதையும் முடிக்கும் உன்னால் நம்பி நம்பி. அப்போது இந்த பாட்டே வந்து என்ன கொடுக்குது நமக்கு சொல்லுதுன்னா, எல்லாமே உனக்குள்ளே இருக்குங்கிறத இந்த ஆசிரியர் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், நிறைய படிக்கிறான் என் பையன், இதில் எந்த அந்த பையனை எதில் விட்டால் அவன் நல்லா வருவாங்கிறதே அந்த ஆசிரியருக்கு தாங்க தெரியும். அந்த குழந்தை என்ன பாடம் படிக்குது, அது எந்த பாடத்தில் அது முன்னேறி இருக்குதுங்கிறது ஒரு பெற்றோருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தான் நேரமே இல்லையே. இந்த குழந்தைக்கு கணக்கு வருதா அறிவியல் வருதா அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு பெற்றோருக்கு விட ஆசிரியருக்கு தான் நல்லா தெரியுது, சரிங்களா? அதுக்கப்புறம் பீமா ராவ் அப்படின்ற ஒருத்தர் ரொம்பவும் தன்னுடைய இவர் மேலே ஆசைப்பட்டார். என்னென்னா, யார் மேலே ஆசைப்பட்டார்? தன்னுடைய ஆசிரியர். அப்போ அந்த ஆசிரியர் யார் அவருக்கு? பீமா ராவ் அவருக்கு ஆசிரியர் வந்து அம்பேத்கர். அதாவது தன்னுடைய பெயரில் அந்த ஆசிரியரோட பெயரை இணைத்து கொண்டார். இதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இது பண்ணாங்க, ஆராய்ச்சி. ஒரு 10 பேர், ஒரு பெரிய தலை சிறந்த ஆள்களை வச்சு இந்த இத்தனை பேர்கிட்டையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். எதனால நீங்கள், அதாவது உங்களுடைய பேக் போன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒன்று நடத்தினாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சி நடத்தினால 8 பேர் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய ரோல் மாடல், என்னுடைய முன்மாதிரி, என்னுடைய ஆசிரியர்ன்னு சொன்னாங்க. இதையும் நம்மளால் மறுக்க முடியாது. அதனால் ஆசிரியர் தான் வந்து எல்லா குழந்தைங்களுடைய முன்னேற்றத்துக்கும் காரணம். அதாவது சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு நேரத்திலும் இந்த மாணவர்களை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. இதில் இந்த மனநிலம் குன்றிய குழந்தைங்கன்ற அந்த ஒரு இது இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்ல தெரியாது, படிக்கிறது தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைங்களோட ஆசிரியர்களாக அவங்கள சரி பண்ணி கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயம். அந்த அதாவது பெற்றோர் வந்து குழந்தை மேலே வாஞ்சியாக இருந்து அந்த குழந்தையை முன்னேற்றி கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் தன் குழந்தைய கூட பார்க்க நேரம் இல்லாத ஆசிரியர் மற்றவங்க மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடாக மற்ற குழந்தைங்களை இப்படி படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வைக்கணும்ன்ட்டு இதுதான் இந்த குழந்தைக்கு வரும்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு குழந்தை ஒரு ஓவியத்தில் சிறந்து இருந்தானா உடனே இவனுக்கு அந்த ஓவியம் வருது, நீங்கள் ஓவியத்தில் விடுங்கன்னு அதை கண்டுபிடிச்சு சொல்கிறதே ஒரு ஆசிரியராக தான் இருக்காங்க. இதையும் நம்மளால் மறுக்க முடியாது. அப்புறம் இந்த சங்கர் தயாள் சர்மான்னு சொல்லிட்டு முன்னாள் ஜனாதிபதிங்க, அவர் ஒரு நாள் அங்கே இங்கே போயிருக்காரு. போகும்போது அந்த மன்னர் என்ன பண்ணாராமா, டிரைவிங் பண்ணியிருக்காரு, அதாவது ஓட்டுநராக இருந்து அவங்கள ஓட்டி எல்லா இடம் காட்டியிருக்கார். அப்போ அப்படி காட்டும்போது கேட்குறாங்க அந்த அங்கே இருக்கவங்கெல்லாம் அந்த பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, அதை எப்படி நீங்கள் அப்படி கொண்டு போகலாம், அதை ஒருத்தர் அவரை வந்து நீங்கள் எதுக்காக ஓட்டுநராக போகணும், என்ன நீங்களே மாமன்னராச்சே அப்படின்னு கேட்கும்போது ஒரே வார்த்தை அவர் என்ன சொல்கிறாருனா, நான் இந்தியாவுக்கு சென்றிருந்தேன், அந்த இந்தியாவில் எனக்கு அவர் ஆசிரியர், இதை விட ஏதாவது ஒரு சாட்சி வேணுங்களா உங்களுக்கு, ஆசிரியர் அப்படி இந்தான் சிறந்தவருங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி நம்ம சொல்ல முடியாது. ஆகவே இந்த ஒரு அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் ரவீந்திர ஐயா வந்து இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அவருக்கும் ஒரு ஆசிரியர் தானே காரணம். அதனால் ஆசிரியரே ஆசிரியரேன்னு நீங்கள் தீர்ப்பு சொல்லணும்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
ஆசிரியர்களே என்ற அணியை மிகச்சிறப்பாக தூக்கி நிறுத்தியிருக்கிறார் முனைவர் கீதா தயாள் அவர்கள். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆசிரியர்கள் ஒரு வேர் போன்றவர்கள். சில சமயங்களில் வேர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு மரமும் பூக்களும் காய்களும் தான் தெரியலாம், ஆனால் வேர் அது மிக முக்கியமானது என்று சொல்லி, கேடில் விழிச்செல்லும் என்று சொல்லி, எடிசனையும் சொல்லி அலெக்சாண்டரையும் சொல்லி உலகமே சுற்றி கொண்டு வந்து கருத்துக்களை தொகுத்து வைத்திருக்கிறார் கீதா தயாள் அவர்கள். இல்லை இல்லை, ஆசிரியர்கள் என்றா சொல்கிறீர்கள், இதோ நான் வருகிறேன் பெற்றோர்கள் என்று சொல்வதற்கு பெற்றோராகாத ஒரு இளைஞர் துணை பேராசிரியர் சதீஷ் அவர்கள். வாங்க பெற்றோர்களே.
ரத்னவாணி எஃப்எம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரத்னம் குழுமத்தின் தலைவர் அவர்களுக்கும் முதன்மையாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் முனைவர் பரமேஸ்வரி அம்மாள் அவர்களுக்கும் ரத்னவாணி அமைப்பு நிறுவனர் முனைவர் மகேந்திரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த நல்லதோர் நாளில் நல்ல வாய்ப்பு கொடுத்து எங்களை இந்த தலைப்பில் கலந்துரையாடல் செய்ய வைத்த இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஆம், அற்புதமான தலைப்பு. இளைய தலைமுறையின் சீரான வளர்ச்சிக்கு துணை நிற்போர் பெற்றோர்களா ஆசிரியர்களா, தலைப்பிலேயே வந்து முன்னுரிமை கொடுத்துட்டாங்க நடுவரையா அவர்கள். கொடுத்துருக்கிறதே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெற்றோர்களா அல்லது ஆசிரியர்களா, அதிலே பெற்றோர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க. இதில் அம்மா கீதா தயாளன் அவர்கள் உதாரணமாக சொல்லும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் மறந்துட்டாங்க, அவர் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அவருடைய ஆசிரியர் ஒரு கடிதம் கொடுத்துள்ளார். ஆசிரியர்களோட மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கடிதத்தில் எழுதியிருந்த விஷயத்தை அவர்களது அம்மா அவர்கள் மறைத்து ஆக்கப்பூர்வமாக மாற்றி எடிசன் அவர்களை இந்தளவுக்கு விஞ்ஞானாக மாற்றுவதற்கு அந்த கடிதம் ஒரு தூண்டுகோலாக இருந்தது என்று நமக்கு வரலாறு சொல்கிறது. அந்த கடிதத்தில் என்ன கூறியிருந்தார்கள்னா, இஸ் அன்ஃபிட் டு ஸ்கூல், அதாவது இந்த பள்ளியில் பயில்வதற்கு தகுதியற்றவர் என்று முத்திரை குத்தப்பட்டார். யாரால்? அந்த பள்ளியினால், அந்த ஆசிரியர்களால். அவ்வாறாக வந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் இந்த நிலை மற்ற மாணவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் அம்மாவால் தன் அம்மாவிடம் கற்றுக்கொண்ட விஷயங்களால் நல்ல ஒரு ஆசிரியராக பின்காலத்தில் இருந்ததுக்கான முதல் அடி எடுத்து வைத்தது எடிசனுடைய அம்மா. மற்றும் நான் இங்கே உங்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன், எனக்கான விஷயங்கள் அனுபவங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே, முதல் வெற்றி என்பது எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிறப்பில். நம்மளுடைய தந்தையின் பல நூறு விந்தணுக்களில் ஒரு விந்தணுவாக அன்னையின் கருவில் கருவறையில் கருவாகி உருவாகி நம்ம வந்ததே முதல் வெற்றி. இளைய தலைமுறைன்னு இல்லை, குழந்தையாக பிறந்ததே முதல் வெற்றி. அந்த வெற்றிக்கு ஊன்றுகோலாக இருந்தது நம்முடைய பெற்றோர்கள். இது யாரும் மறுக்க முடியாது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பெற்றோர்களின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு நிகழ்வும் வந்து உருக்கமானது. எனக்கு வந்து கவிதை எழுதுவது பழக்கம், நான் பள்ளி காலத்திலிருந்தே கவிதை எழுவது பழக்கம். நான் யாருக்கிட்டையும் அந்த கவிதைகளை காமிச்சதில்லை. நான் பாட்டுக்கு என்னோடய அறையில் அதை எழுதி எழுதி சேர்த்து வைப்பேன். எனக்கு தெரியாமல் ஒரு நாள் என்னுடைய அம்மா நான் இல்லாத போது அதை எடுத்து படித்து வியந்து அன்றைக்கு மாலையில் என்னோடும் என் அப்பாவோடும் ஒரு கலந்துரையாடல் வைத்து இந்த கவிதைகள் நூலாக வேண்டும், அந்த நூலாவதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கையில் போட்டிருந்த வளையலை கொடுத்து 2008 27,000 ரூபா செலவில் அந்த நூல் நான் வெளியிட்டேன். அந்த காசு என் அம்மாவுடைய வளையல். இன்றைக்கும் இந்த சபையில் என்னுடைய கவிதை நூல் பேசப்படுகிறது என்றால் அதற்கான முதல் கை கொடுத்தது என்னுடைய அன்னை. நாங்கள் வந்து மறுக்கவில்லை, ஆசிரியர்களுடைய துணை இல்லை என்பது நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் முதல் ஆசிரியர் யார் என்று பார்த்தோமானால் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள். ஆசிரியர்கள் யார் என்று பார்த்தால் இரண்டாம் பெற்றோர்கள் என்று சொல்லலாம். அப்போ முதன்மை அப்படிங்க விழுக்காடு சதவீதம் முக்கியத்துவம் அதோட தாக்கம் எப்படி இருக்கு. உளவியல் துறையில் என்ன சொல்கிறார்கள்னா இம்ப்ரிண்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கான விஷயங்கள் அதோடைய நம்பிக்கை அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த 6 வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் அதை கேட்கக்கூடிய வார்த்தைகள் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இதில் பெரும்பான்மையாக அந்த சர்வேல சொல்கிற விஷயம் பெற்றோர்களுடைய பங்கு தான் ஜாஸ்தி. இப்போ நம்ம இங்கே எல்லாரும் தமிழில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தாய்மொழி தமிழ். கீதா தயாளன் அம்மா அவர்களும் சொன்னார்கள் நடுவர் அவர்கள் இந்த அளவுக்கு சிறப்பாக இங்கே பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இது கொடுத்தது ஆசிரியர்கள் என்று சொன்னார்கள். நம் தாய்மொழியை நமக்கு முதலில் கற்றுக் கொடுத்தவர்கள் நம் பெற்றோர்கள். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு மழலையாக நாம் பேசிய ஒரு தவறான மொழியை சரி செய்து பேச வைத்து அதன் பிறகே பள்ளிக்கு அனுப்பினார்கள் என்பது யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நான் கூட கூற கடமைப்பட்டிருக்கேன். மேடம் வந்து கீதா மேடம் வந்து அம்மா அவர்கள் வந்து ஆட்டிசம் பற்றி பேசினாங்க. குழந்தைகள் வந்து மனநலம் குன்றி இருப்பது. இன்றைக்கி எத்தனை பள்ளிகள் கல்லூரிகள் இப்படிப்பட்ட மாணவர்களை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறது. என்னுடைய சொந்த அனுபவத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய குழந்தை ஒரு தனியார் பள்ளியில் சேர்க்கும் பொழுது ஆட்டிசம் இருப்பதால் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இங்கே எடுத்துக்கொள்வது சிரமம். எங்களுக்கு 100% ரிசல்ட்டுகள் கிடைக்க வேண்டும். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் சென்டரில் போட்டு இல்லைனா டியூட்டோரியலில் போட்டு நீங்கள் த்ரூ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறனால இன்றைக்கி இருக்கிற பள்ளிகள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ரிசல்ட்ஸ். ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியோட வேலை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நன்றாக படிக்கக்கூடிய மாணவனை நன்றாக படிக்க வைப்பதோ அவனை அதிக விழுக்காடு எடுக்க வைப்பதோ ஒரு சவால் அல்ல. ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள் படிப்பில் கவனம் குறைவாக இருக்கும் குழந்தைகளை எடுத்து அவர்களுள் மனமாற்றம் கொண்டு வந்து அவர்களை படிக்க வைத்து நல்ல விழுக்காடு எடுக்க வைப்பது ஒரு ஆசிரியர் மற்றும் பள்ளிகளின் சவால். அதை எத்தனை பள்ளிகள் இன்று எடுக்க தயாராக உள்ளது. அவர்களை பொறுத்தளவுக்கு ஃபீஸ் மணி அமௌண்ட் நான் பணம் கட்டவில்லை, நான் நல்ல படிக்க ஆர்வம் உள்ளேன். என்னை எடுத்துக்கொள்ள எத்தனை பள்ளிகள் தயாராக உள்ளது. நான் பணம் கட்டவில்லை என்றாலும் எனக்காக பாடம் நடத்த எத்தனை ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள். மற்றொன்று ஆசிரியர்கள் என்னதான் பள்ளிகளுக்கு வந்து கல்லூரிகளுக்கு வந்து பாடம் எடுத்தாலும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குது. பெற்றோர்களுக்கு தங்களுக்கான குழந்தைகள் 2 அல்லது 3, ஆனால் ஆசிரியர்களுக்கு எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் அத்தனை மாணவர்களுக்கான ஃபோக்கஸ் எப்படி கொடுக்க முடியும். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கல்லூரிக்கு எடுத்து வரக்கூடாது, பள்ளிக்கு எடுத்து வரக்கூடாது, பள்ளியில் இருக்கும் விஷயங்களை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எத்தனை பள்ளிகளில் கல்லூரிகளில் நடக்கிறது. அதுவே வீட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் என் அன்னையிடம் என்னென்ன கற்றுக்கொண்டேன், என் தந்தையிடம் என்னென்ன கற்றுக்கொண்டேன். இந்தியாவிலே பண பற்றாக்குறை இன்ஃப்ளேஷன் ரேட் குறைவாக இருக்கும் பொழுது மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இந்தியா தப்பித்ததுக்கான ஒரே காரணம் அத்தனை அன்னைமார்கள் வீட்டில் அவர்கள் சேர்த்து வைத்த சிறிய அளவு சேர்த்து வைத்த பணம். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சமையலரில் அங்கங்கே டப்பாவில் போட்டு வைத்திருக்கக்கூடிய 5, 10 அவங்க சேர்த்து வைத்த காசு அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை ஜாஸ்தி பண்ணதாக சர்வே சொல்லுகிறது. அப்போது ஒரு ஃபினான்ஷியல் மினிஸ்டர், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாக்களுமே ஃபினான்ஷியல் மினிஸ்டர், அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அத்தனை இருக்கிறது. நான் கவிதை நூல் நூலாக வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த விலையில் எப்படி காசாக மாறியது, அந்த இடத்தில் தங்கத்தை நம் முதலீடு செய்ய வேண்டும் என்பது அந்த அன்னையினுடைய முடிவு. அப்பாக்கள் தலைமை பண்பு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அப்புறம் அந்த குழந்தைக்கான திட்டமிடல். இப்போ ஒரு குழந்தை வளர்ச்சி அப்படி என்று சொன்னால் ஆசிரியர்களுடைய பங்கு வந்து ஒரு பாடம் சொல்லிக் கொடுப்பதாக மட்டுமே தான் இருக்கிறதை தவிர்த்து, அந்த குழந்தையின் வளர்ச்சி என்பது படிப்பு மட்டுமே வளர்ச்சி அல்ல, அந்த குழந்தைக்கான திட்டமிடல், எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மற்றும் அந்த குழந்தைக்கான எதிர்கால திட்டமிடல் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு பெற்றோர்கள் செய்கின்றனர். எத்தனை ஆசிரியர்கள் ஃபினான்ஷியல் திட்டமிடல் பள்ளிகளிலேயோ கல்லூரிகளோ எடுக்கிறார்கள்? இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி இன்றைக்கி இருக்கிற மாணவர்களிடம் ரொம்ப இருக்குன்னு சொல்லி சர்வேயோட ரிசல்ட் சொல்லுது. இமோஷனலாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதற்கான காரணம் ஆசிரியர்கள் பள்ளிகள் கல்லூரிகளில் அவங்கள் அவர்களுடைய வெற்றிகள் தோல்விகள் அவர்களுடைய செயல்பாடுகளை எப்படி செய்வது என்பதற்கான இமோஷனல் ஸ்டெபிலிட்டியை கொடுப்பதற்கான விஷயங்கள் இல்லை. ஆனால் அதை கற்றுக்கொள்ள ஒவ்வொரு பெற்றோரும் எத்தனை முயற்சி எடுக்கிறார்கள் என்பது தாங்களுக்கு தெரியும் என்பதை கூறிவிட்டு, நல்லதோர் வாய்ப்பு கொடுத்த ரத்னம் குழுமத்துக்கும் நடுவர் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும் முனைவர் மகேந்திரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அன்புக்குரிய பெருமக்களே, துணை பேராசிரியர் சதீஷ் அவர்கள் அப்படியே நிகழ்வை புரட்டி போட்டு விட்டார். நான் ஆசிரியர்கள் என்று பேசுகிற பொழுது சரி, தீர்ப்பு ஆசிரியர் பக்கம்தான் சொல்லலாம் என்று நான் முடிவு செய்திருந்தேன். முனைவர் கீதா அவர்கள் முறைச்சி முறைச்சி பார்க்குறாங்க. ஆனால் துணை பேராசிரியர் சதீசர்கள் பேசணும்னே, இல்லை இல்லை, நாம் பெற்றோர்களுக்குத்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றி இருக்கிறது. ஆனால் இன்னும் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை என்னால் தெரிவிக்க முடியவில்லை. அன்புக்குரிய பெருமக்களே, இதோ ஆசிரியர்களே என்ற அணியில் அழகாக பேச வருகிறார் மதிப்புக்குரிய முன்னாள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சென்றாம் அவர்கள்.
அன்னை தமிழுக்கும் என்னை அன்பால் ஈர்த்து இங்கு உங்கள் முன்னால் நிற்க வைத்த ஐயா நடுவர் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும், இந்த ரத்தினம் வானொலியினுடைய பொறுப்பாளர் ஐயா மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறையிலே சிறந்து ஓங்கி நிற்கக்கூடிய அம்மா பரமேஸ்வரி அவர்களுக்கும், நம்மோடு இந்த வானொலி நிகழ்ச்சிக்காக வந்து அற்புதமான இந்த கருத்துக்களை எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற என்னணி சார்பிலும், எனக்கு எதிராகவும் பேசிக் கொண்டிருக்கின்ற என் அன்பான நண்பர்களுக்கும், விரோதிகளாக நான் என்றுமே ஏற்றதில்லை, அவர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் அருமையான தலைப்பு, இன்றைய இளைஞர் நல்ல அருமையாக கவனிச்சுக்கணும், இளைஞர்களுடைய சீரான வளர்ச்சிக்கு அல்லவா, சீரான வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருப்பது பெற்றோர்களா ஆசிரியர்களா. அற்புதமான தலைப்பு. இது ஐயாவுக்கே தெரியும், அது அவர் ஆசிரியராக இருக்கிறதுனால அவரே கண்டுபிடிச்சு சொல்லிடுவார் இப்போ 5 நிமிஷத்தில். முதலாவதாக என் அன்பு சகோதரர் எதிரணி என்னுடைய அன்பர், அவர் சொன்னது தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாட்டேன். உண்மையில் நல்ல பாயிண்ட்ஸ் தான், பசுமான பாயிண்ட். இப்போ இவங்க சொன்னதெல்லாம் கூட நானும் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்கின்ற பொழுது முதல் பிறப்பே நமது அன்னையிடம்தான், அன்னை அம்மா. அப்போ அது வெற்றி நீங்கள் சொன்னீங்க, உண்மைதான். ஆனால் அதற்கு பின்னால் நம்முடைய வளர்ச்சி, அதை சொல்லலாம், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சின்றான். ஆள் மட்டும் பறந்துட்டா நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போ அறிவு வளர்றதுக்கு யார் காரணமாக இருக்கிறா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று சொல்லணும். அவர் சொன்னார், முதலாசிரியர் பெற்றோர், இரண்டாம் பெற்றோர் ஆசிரியர் என்று சொன்னார்கள். இருந்தாலும் மிக தெளிவாக இந்த உலக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு ஜாதியினர் ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான். நீ பாருங்களேன், இந்தியாவில் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கிறது, எப்படி வந்திருக்கும், பிள்ளைகளை பெற்றுட்டு போயிடுவாங்க அவங்க, உண்மைதான், சொல்லித்தருவாங்க, மொழி சொல்லித்தருவாங்க, எல்லாம் சொல்லித்தருவாங்க. ஆனால் இத்தனை விஷயங்களையும், அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது, தூண்டி கொடுப்பது யார் என்று கேட்டால் ஆசிரியர் பெருமக்கள் ஒருத்தர் தான். இப்போ பாருங்களேன், இவங்க பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வயிற்றுக்காக மனுஷங்க கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறந்தாண்டா சோறு, இதுதான் அவனுக்கு போகுது, சோறுங்கிறதோட போயிருது. எத்தனை மாணவர்கள் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியுங்களா, பெற்றோர்கள் அவ்வளவு சிறப்பாக வளர்த்து கொண்டு, இவரை வளர்த்துருக்கலாம், சதீஷ்குமாரை அவங்க பெற்றோர்கள் வளர்த்துருக்கலாம், ஆனால் அவர் கூட சொன்னார், ஒரு பொய் சொல்லிட்டாருங்க என்கிட்ட. வந்தவுடனே ஒரு கவிதை புத்தகம் காமிச்சார், அசந்துட்டேன். உண்மையில் நல்லா இருக்கு சார், அற்புதமாக இருக்குது அப்படின்னா. அவர் என்ன சொன்னார்ங்களா என்கிட்ட, ஆனால் இவர் இப்போ வந்து வேறு மாதிரி பேசிட்டார். என்ன பேசினாருன்னா, சார் என்னுடைய கவித்துறனுக்கு இவர் வந்து இன்ஜினியரிங் இது, ஆனால் இவர் வந்து தமிழ் மீது இவ்வளோ ஒரு காதல் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதற்கு காரணம் யான்னு கேட்டால், அன்வர் பாட்ஷாங்கிற ஒரு ஆசிரியர் என்னாரு. என்ன பொய்யே சொல்லிட்டீங்க தலைவா, இப்படிலாம் பொய் சொல்லலாமா? பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் அப்பா அம்மா விட்டுத்தரக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் பேசியிருக்கீங்க, அதையும் பாராட்டுறேன். ஆனால் ஆசிரியர் இல்லாமல் நாம் எந்த நிகழ்ச்சியிலுமே நம்ம வர முடியாதுங்கிறதா உண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தாய்மொழியை கற்றுக் கொடுக்குறவங்க தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த கற்றுக் கொடுப்பதை செம்மையாக கொண்டு வருவது, செதுக்கி வைப்பது ஆசிரியர் பெருமக்கள் தான். அதை நம்ம என்றைக்கும் மறக்க முடியாது. அப்புறம் சொன்னீங்க ஆட்டிசம் பிள்ளைகளெல்லாம் வந்து எப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா. ஹெலன் கெல்லர் உங்களுக்கு தெரியும், ஹெலன் கெல்லர் அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஒன்று தெரியாதுங்க, காது கூட கேட்குமான்னு கூட தெரியாது. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசிரியை வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, தண்ணினா என்ன, தண்ணி எப்படி இருக்கும், இதை வச்சு இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய ஒரு இதே பிரளயமே உருவாக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு இது இருக்குங்க. ஆர்டிசத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, டிபார்ட்மெண்ட் இருக்குது, நாம் பயன்படுத்துவதில்லை, நம்முடைய கடமையை கரெக்டாக செய்யணும் இல்லை. அப்போ சமூக மாற்றம் அல்லவா, இந்த சமூக மாற்றம் இல்லை, உலக மாற்றத்தையே உருவாக்குறது இவங்கெல்லாம். அதுதான் நான் ஒரு பாட்டு கூட சொன்னேன், வதியாரி வதியாரி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, வதியாரி வதியாரி முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து அனைவரும் மாணவரும் சிறப்படைய தன்னையே அர்ப்பணிக்கும் உழைப்பாளே வாதியாரு அப்படின்னு சொல்றேன். வாதியார் பாட்டை வாதியாருக்கே கொண்டு வந்துட்டேன். ஒருவனுடைய அடிப்படை முன்னேற்றத்திற்கு காரணம் கல்வி, அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் தான். கல்வி இல்லாத வாழ்க்கை நீர் இல்லாத நதியாகும், அதே மாதிரி பண்பு இல்லாத கல்வி கரையில்லாத நதியாகும். இதையெல்லாம் யார் கற்றுக் கொடுப்பது, ஆசிரியர் பெருமக்கள் ஒருத்தர் தான். இதில் ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா ஆசிரியர் என்றாலே ஆசு என்றால் மாசு, இரியன் என்றால் நீக்குபவன். ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் மட்டுமல்ல குடும்பத்திலையும் கூட, பெற்றோர்கள் கூட ஆசிரியர் தான். நீங்கள் சொல்லிட்டீங்களே இரண்டாம் ஆசிரியர், முதலாம் ஆசிரியர், இரண்டாம் ஆசிரியர் என்று சொல்லிட்டீங்க. அதனால் என்ன அப்படின்னா, ஆசிரியருங்கிற அந்த பொறுப்பு வரும்போது குற்றத்தை நீக்குபவன் தான், அது சீரான வளர்ச்சிக்கு கொண்டு போகிறவன் ஆசிரியர் ஒருத்தர் தான் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகுப்பில் சின்ன வகுப்பில் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே ஒரு மாணவனுடைய வாட்சு காணா போயிடுச்சு. காணாமல் போயிடுச்சுன்னொடனே பாருங்கள், அந்த குற்றத்தை கூட எப்படி அவரை கொண்டு சீராக கொண்டு திருத்துறாருங்கிறதுக்காக அந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆசிரியர் எல்லோரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகப்பட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், வாங்கப்பா எல்லாரும் இல்லைங்க, அவர் இல்லைங்க, கண்ணை கட்டி விட்டுறார். கண்ணை கட்டி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு. ஒருத்தன் அவன் நடுங்கிட்டு இருக்கான், அவன் தான் எடுத்து வச்சுருக்காங்க, ஒருத்தர் எடுத்து வச்சுருக்கான். அதை பார்த்துட்டார், பார்த்து அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு ஒன்றும் பேசலை. இந்த அப்பா யார் இதுவாச்சு கொண்டு போவான். இவனுக்கு பயம், என்னடா இது, நம்ம கண்டுபிடிச்சிட்டாரு, நம்மளை கேவலப்படுத்திடுவார் ஒன்று, இல்லை நம்மளை ஜெயிலில் தெளிடுவார் ஒன்று, இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சான். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அவங்க அம்மாவை தமசால்வா அடிச்சுனாரு, அது மாதிரி ஆசிரியரும் பண்ணியிருக்காருங்க சொல்கிறேன். அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் போன உடனே டக்குன்னு இவர் எடுத்து கொடுத்துட்டு பேசவே இல்லை அவர், அதுக்கப்புறம் பேசவே இல்லைங்க. பேசாமல் என்ன பண்ணார், இவன் வந்து படித்து முடிச்சுட்டு நினச்சான், ஆ நம்ம ஆசிரியர் இப்படி ஒரு நல்ல சிந்தை, நாம் செய்த குற்றத்தை கூட அவர் வெளிப்படுத்தவில்லை, எவ்வளோ ஒரு உண்மையான மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு ஆசிரியர் தாசன் ஆகிட்டாங்க. அன்னிலேருந்து ஆசிரியருக்கே ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து இதாகிட்டான். பிறகு ஒரு படித்து முடித்து எல்லாம் நல்லபடியாக வந்து திறமையசாலியாக வந்து கடைசியாக வந்து வேலை செய்கிறான், அந்த ஆசிரியரை பார்க்க வர்றான். ஐயா வணக்கம்யா, அவர் பார்க்குறாரு, வயசாகி போச்சு, சொல்லுங்கப்பா நான் உங்கள்கிட்ட மாணவர் படித்தேன் அப்படின்னா, எத்தனையோ மாணவர்கள் படிச்சிருக்காங்க, நீங்களும் படிச்சிருக்கீங்க, சொல்லுங்கப்பா அப்படின்னா, இன்னும் நல்லா தெரியுதுங்களா அண்ணன், தெரியலையே அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் செஞ்சது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னா, தெரியல சாமி அப்படின்னாரு. என்ன தெரியலன்றீங்க, நான் என்ன ஒன்று ஒரு வாட்சை எடுத்துட்டேன் ஒருத்தனுடைய வாட்சியை, நீங்கள் எனக்கு காட்டி கொடுக்கவே இல்லை, ஆனால் எல்லோரும் கண்ணை கட்டி நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் ஏன் நீங்கள் காட்டி கொடுக்காம விட்டீங்க, நீங்கள் அப்படி காட்டி கொடுக்காதனால தான் இன்றைக்கி நான் எவ்வளவோ திறமையாக வளர்ந்து உங்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கையோடு இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றியை நான் வெற்றியோடு நான் வந்து நிற்கிறவங்களை பார்க்குறேன்னாரு. அதுக்கு அவர் வாத்தியர் என்ன சொல்கிறீங்களா, தம்பி உண்மைதான், அப்போ நீ செக் பண்ணும்போது நானும் என் கண்ணை கட்டி கொண்டேன். யார் செய்வா, பெற்றோர் செய்ய முடியுமா, பெற்றோர் செய்ய முடியுமா ஐயா, முடியாது. நானும் என்னை கட்டி கொண்டேன், ஏனென்றால் நான் உன்னை நான் பார்த்துட்டேன்னா நீ வருத்தப்பட்டுட்டே இருப்ப, நீ ரொம்ப சங்கடப்படுவ, வாழ்க்கை பூரா என்னை நினச்சி நீ ரொம்ப மனம் நொந்து போய்விடுவாய். அதனால் தான் நானும் என் கண்ணை கட்டிக்கொண்டு நான் அதை எடுத்து வச்சுட்டேன். நீ ஏன் கூட எனக்கு தெரியாது அப்படின்னா அப்படியே காலுக்கு உள்ளானம் மாதிரிமன். ஆசிரியனுடைய மதிப்பு என்னங்க? மாதா பிதா குரு தெய்வமாக இருந்தாலும் இப்போ சொல்ல பாருங்களேன், இந்த வியா இந்த குருவுக்கு அவன் என்ன சொல்ல பாருங்க, குணமிகு வியால குரு பகவானே மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்தி பதிவியால பரகுரு நேசா இரகதோஷமின்றி கடாட்சி தருவாய், எந்த துன்பமும் இல்லாமல் ஒரு எந்த சங்கடமும் இல்லாமல் கொண்டு போகக்கூடிய ஒரு செயலை செய்கின்றவன் ஆசிரியர் ஒருத்தர் தான். அப்பேற்பட்ட ஆசிரியர் இல்லைன்னா என்னங்க செய்ய முடியும்? அதுதான் கேட்டாங்க சாக்ரடீஸ்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டானாமா, ஒரு மாணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாராமா, சாக்ரடீஸ் சொன்னாராமா? இப்போ பாருங்கள், சாக்ரட்டிஸு பிளாட்டோ அரிஸ்டாட்டில் மேடம் எங்கள் மேடம் சொன்ன கதையை கூட நான் சொல்லியிருப்பேன், அவங்க சொல்லிட்டாங்களே எங்கள் கதையை நான் விட்டுட்டேன், அது கதையே வேறு. அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் கேட்டாராமா ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும்னு அவர் சொன்னாராமா, யார் சாக்ரட்டிஸ் சொன்னாராமா, என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு மாணவன் கொக்கை போல, அடுத்து கோழியை போல, அல்லது அடுத்து உப்பை போல, அடுத்து உணை போல இருக்கணும் பான்ட்டாரா. இவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. என்ன அது மாணவன்னா எப்படி இருக்கு? கொக்கை போல, கோழியை போல், அப்புறம் உப்பை போல, உண்டை போலன்னா இது என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே, என்னங்கய்யா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே அது சொன்னாரன், ஆமாப்பா குக்கு என்ன நினைக்குன்னா அந்த ஆற்று பக்கத்தில் ஒரு காலில் நிற்குமாமா, மீன் பெரிய மீன் வர்ற வரைக்கும் பொறுமையாக காத்து கொண்டு இருக்குமாம். அதனால் நல்ல விஷயங்களை பொறுமையாக நாம் இருந்து நாம் அதை கடைசியில் ஜெயிக்கணும். அதனால தான் அந்த குக்கை போன்ற பொறுமை உனக்கு வேண்டும் என்பதற்காக அதை சொன்னேன்னா. கோழியை போல அப்படின்னு கேட்டீங்களே அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்குறான். கோழி என்ன செய்யும்? அங்கங்கே போய் குப்பையை கிளறிக்கிட்டே இருக்கும், தெரிஞ்சிட்டு இருக்கும், ஆனால் அதுக்கு தேவையான உணவை மட்டும் அதை எடுத்துக்கொள்ளும். அதே போல் கெட்ட விஷயங்கள்லாம் நம்மோடு வரும்போது அதை சிதற தள்ளி விட்டுட்டு நல்ல விஷயங்களை மட்டும் மாணவன் எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கோழியை போன்ற ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கணும்னு. அடுத்து உப்பை போலன்னு சொல்கிறீங்களே அது என்ன அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு சொல்கிறாரு, உப்பை நீங்கள் சோத்தில் போட்டாலும் சரி தண்ணியில் போட்டாலும் சரி கலந்துடும், அது நம்ம பார்க்கவே முடியாது,
சுவையை கொடுக்கும்.
அந்த மாதிரி நீ நல்ல விஷயங்களை நல்ல செய்து நீ நல்ல பேரோடு நல்ல மனமோடு நீ வாழ வேண்டும். ஆனால் நாம் இறந்தாலும் அந்த உன்னுடைய செயல்பாடு உனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் மத்தியில் அப்படின்னாரு. கடைசியாக உன்னை போலன்னு சொன்னீங்களே, ஏன் என்னை போய் இப்படி சொல்லிட்டீங்கன்னு தைரியமாக கேள்வி கேட்ட பார்த்தியா, அதனால தான் உன்னை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக அந்த மாணவனை சொன்னவனே அவன் காலுக்கு விழுந்து, ஐயா உண்மையிலே அற்புதமான விஷயம் என்று சொல்லி. ஏனென்றால் சமூக மாற்றத்திற்கு காரணம் நிச்சயமாக பெரிதும் சீரான வளர்ச்சிக்கு காரணம் ஆசிரிய பெருமக்களே என்று அடித்து சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.
ஆசிரியர் சென்றாம் அவர்கள் என்னை புரட்டி போடுவதிலேயே இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைப்பை பற்றி பேசும்பொழுதும் நான் தீர்ப்புக்கு இந்த பக்கமாக இருப்பதைப் போலவே தோன்றுகிறது. இப்பொழுது ஆசிரியர்கள் தான் என்று தீர்ப்பு சொல்லலாம் என்று இப்பொழுது இந்த நொடியிலே நான் முடிவு செய்து வைத்திருக்கிறேன். ஆனால் போக போக என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஆசிரியர் சென்றாம் அவர்கள் மிக அற்புதமாக மிக திறமையாக வாதத்தை வைத்திருக்கிறார். ஆசிரியர்கள் சமூக மாற்றத்திற்கு காரணமானவர்கள். ஆசிரியர்கள் நீங்கள் வீட்டோடு நின்று விடாதீர்கள், நீங்கள் தெருவோடு நின்று விடாதீர்கள், வெளியே வாருங்கள், இந்த சமுதாயம் மாற வேண்டும், அதற்கு ஆசிரியர் போடுகிற விதை தான் காரணம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் இவர் இந்த கொஞ்சம் மாற்றி பேசுவார், இந்த பாட்டு விவசாயி பாட்டுங்க, விவசாயி பாட்டுங்க, இவர் அப்படியே புரட்டி போட்டு வாத்தியார்னு கொண்டு வந்திருக்காருங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. சென்றாம் அவர்கள் இப்படியே சில சமயத்தில் பேசுவார், ஞாபகம் வச்சுக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் விட அந்த கடிகாரம் திருட்டு போனதை பற்றி சொன்னபோது அப்படியே மனம் நெகிழ்ந்து போனது. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கலாம், குறைகள் எல்லா இடத்துல இருக்கிறது, ஆனால் ஒரு ஆசிரியர் அந்த மாணவனை எப்படி காப்பாற்றுகிறார் பாருங்கள். தானும் கண்ணை கட்டி கொண்டதை கடைசியாக அவர் சொல்கிறார், அதான் அந்த ஹைலைட் என்று சொல்வார்கள். அப்படி மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் உறுதியாக நினைக்கிறேன் தீர்ப்பு ஆசிரியர் பக்கம் சொல்லிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இருங்க இருங்க நடுவுறவர்களே, அவசரப்படாதீங்க என்று பெற்றோர்கள் என்று சொல்ல வருகிறார் துணை பேராசிரியர் லட்சுமி அவர்கள்.
வண்ண தமிழ் அழகு, அதனை வாசிக்கும் போதழகு, காலம் கடந்தாலும் அதனை தொடுக்கும் பொருள் அழகு, செந்தமிழை செதுக்கையிலே சொல்லும் மொழி நடை அழகு, அத்தனை அழகு பொருந்திய என்றும் நிலைத்து நிற்கும் என் தமிழ் தாயை வணங்குகிறேன். மேல்கூறிய அழகையெல்லாம் விட கம்பீரமான தோரணையில் அமர்ந்திருக்கும் என் நடுவர் அவர்களோ பேரழகு. ஐயா வணக்கங்க. ஐயா தீர்ப்பு எங்க பக்கம் சொல்லிருங்க. ரத்ன குழுமத்தின் தலைவர் அவர்களுக்கும், முதன்மையாளர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை முனைவர் பரமேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கும், இங்க அமைந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு ஃபுல்லா உங்களே தான் நான் டார்கெட் பண்ண போறேங்க. நீங்க இப்படி ஒரு டாபிக் கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு ஆசிரியர்னு சொன்னா நல்லா இருக்குமா? சரிங்களா, இளைய தலைமுறையின் சீரான வளர்ச்சிக்கு உதவுற பெற்றோர்கள் தாங்க ஐயா. நீங்க அந்த பக்கம் சாஞ்சிடாதீங்க, கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. ஐயா இங்க பாருங்க, நான் உங்களோட கம்பேர் பண்றப்போ நான் இன்னும் எதுவுமே கத்துக்கலைங்கய்யா. வள்ளுவரே என்ன சொல்லியிருக்கிறாரு, அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் எங்கயா ஆன்னு சொல்லணும்? அம்மா பெற்றோரை தான் அங்க வச்சிருக்காங்க, ஆசிரியர் சொல்லலையே. ஆசிரியர் ஆ நெடில தான் சொல்றாங்க, அம்மா என்கிற வார்த்தையை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது சரி, வள்ளுவர் தான் சொல்லிட்டாருன்னு சொல்லி விட்டுறலாங்க. நம்ம ஔவையார் தானுங்க சொல்லியிருக்காங்க, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதெல்லாம் இருக்கிறப்போ நம்ம எப்படி ஆசிரியர் சொல்ல முடியும்? அப்புறம் ஐயா இது கவனிச்சிங்களான்னு தெரியல, எதிரணியில ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம் நாங்க அவங்களே ஒத்துக்கிறாங்க பெற்றோர்கள்னு. சோ நீங்க அவர் பக்கம் தலைப்பு சொன்னா தலைப்பு கரெக்டா இருக்கணுங்களா இல்லைங்களா? சோ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தாங்க பெற்றோர்கள் வந்து நம் தன்னோட குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க, மத்த வட மாநிலத்துல என்ன பண்றாங்கன்னா வேலைக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ நீங்க என்ன சொல்லணும், பெற்றோர் பக்கம் தாங்க ஐயா சொல்லணும். ஐயா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட முதல் ஆசிரியர் தாய் தந்தையர்கள் தாங்க, முதல் வகுப்பறை வீடு தாங்க. ஏன்னா அந்த வீட்டில இருந்துதான் அந்த குழந்தை வந்து எல்லாமே கத்துக்குது, எப்படி பேசணும் எப்படி சாப்பிடணும். ஆசிரியர் போய் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுங்களாங்க? சரி, அப்படிதான் ஆசிரியரே இருந்தாலும் ஆசிரியர் எதுக்குங்க ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நுழைவு தேர்வு வைக்கிறாங்க? ப்ரீகேஜில நுழைவு தேர்வு, எல்கேஜில நுழைவு தேர்வு, அண்ட இதுக்கு போனா கூட நுழைவு தேர்வு. ஏன் நீங்க பெற்றோருங்கிறீங்களே, பிள்ளைங்களை வந்துட்டு உங்க அன்புல எடுத்துக்க வேண்டியதானா, எதுக்கு நுழைவு தேர்வு வைக்கிறீங்க? வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா.
சார் லட்சுமி அம்மா அழகா சொன்னாங்க, அகர முதல் எழுத்தெல்லாம் அம்மா தானே. தமிழர்கள் வீட்டிலே எந்த புத்தகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திருக்குறள் இருக்க வேண்டும். ஒரு வீடுன்னு இருந்தால் திருக்குறள் இருக்கணும், ஒரு தமிழன் என்று இருந்தால் திருக்குறள் இருக்கணும். அதில் முதல் திருக்குறளை எடுத்து லட்சுமி அம்மா அழகா ஆ என்று சொல்லி அந்த அகரத்தில் உலகமே அடங்கி இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த அகரம்தான் ஓமாகிறது, ஆம் ஓமாகிறது, அப்படி சுருங்க சொல்லி விளங்க வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் விடுங்க, நீங்கள் பள்ளிக்கூடத்தை விடுங்க, முதல் வகுப்பறையே வீடு தாங்க, அம்மா அப்பா தாங்க, வகுப்பறை என்பது அங்கே தான் இருக்குங்க. அழகாக சுருக்கமாக இருந்தாலும் கூட நறுக்கு என்று லட்சுமி அம்மா சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக இல்லை இல்லை, இப்பொழுது ஆசிரியர்களே என்ற அணியில் துணை பேராசிரியர் சௌமியா அவர்கள் தங்களுடைய அணியை மிகச்சிறப்பாக நிறைவாக சொல்வதற்கு, இறுதி அணியாக சொல்வதற்கு துணை பேராசிரியர் சௌமியா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆ சௌமியா. ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். தமிழனே இது கேளாய், உன்பால் சாச்ச நினைத்தேன் பல நாளாய், கமலும் உன் தமிழை உயிரென ஓங்கு, காணும் பிற மொழிகளோ வெறும் வேம்பு, தமையெல்லாம் தாக்கிடும் உயிர்தனை காம்பு, தமக்கு எங்கும் தன்மை தமிழருக்கு உண்டு, தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டு, கணிச்சாறு போர்பல நூலெல்லாம் கண்டு, காய்த்ததும் மணித்ததும் தமிழ் செய்ததுண்டு, தமிழனே இது கேளாய். தாய்க்கும் என் தமிழ்நாட்டிற்கும் என் கனிவான வணக்கத்தை கூறுகிறேன். ரத்தினம் குழுமத்தின் தலைவர் அவர்களுக்கும், முதன்மையாளர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் முனைவர் பரமேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கும், ரத்தினவாணி அமைப்பு நிறுவனர் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், என் எதிரணியில் அமர்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி என் தலைப்பை தொடங்க உள்ளேன். அருமையான தலைப்பு, ஒவ்வொருவரும் அவருடைய கருத்தை அழகாக வைத்தீர்கள், நல்ல ஒரு தலைப்பு. இப்போ நீங்கள் பேசிட்டீங்க, இறுதியாக நான் பேச இருக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இளைய தலைமுறையின் சீரான வளர்ச்சிக்கு துணை நிற்போர் கட்டாயம் ஆசிரியர்கள் மட்டும்தான். ஐயா ஏன் இவ்வளவு ஆணித்தனமாக கூறுகிறேன் என்றால், மிகச் சிறப்பாக ஒவ்வொருவரும் அவருடைய பெற்றோர்களை பற்றி, என்னுடைய பெற்றோர்களை பற்றியும், இந்த சமுதாயத்தில் என்னுடைய பெற்றோர்களின் தாக்கம் பற்றி அழகாக சொன்னார்கள். எவ்வளவோ இடத்துல இன்னும் பண்பாட்டு வகுப்புகள் நடந்து கொண்டுதான் வருது. சேவா பாரதி என்ற அமைப்பு சார்பாக ஒவ்வொரு இடங்களிலும் வாரம் ஒரு முறை சனிக்கிழமை தோறும் பண்பாட்டு வகுப்பு அருமையாக நடத்தப்பட்டு வருகிறது. அதில் நானும் கலந்து கொண்டு 25 மாணவர்களுக்கு இலவசமாக பண்பாட்டு பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து வருகிறேன். ஏன் ஒரு பெற்றோர் இதை செய்யக்கூடாது? ஆசிரியர் செய்கிறாங்க, அப்போ இந்த தலைப்பில் நீங்கள் மாணவர்களுடைய முக்கியமான வளர்ச்சிக்கு கட்டாயம் துணை நிற்பவர்கள் பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் தானே, இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக, நம்ம இப்போது கல்லூரியில் பணிபுரிஞ்சு வருகிறோம். ஒரு மாணவன் இருக்கான், அந்த கதையை சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு சம்பவங்களும் உண்மை சம்பவங்களாக இருக்க வேண்டும், அதை முன்னே வைத்து நான் சொல்லலான் இருக்கேன். ஒரு மாணவன் கல்லூரியில் சேர்த்து விடுறதோடு அவங்களுடைய வேலை முடிந்து விடுகிறது. ஏன்னா அவங்களுடைய பணத்தின் காரணமாக இரு பெற்றோர்கள் இருவருமே வந்து அவங்களுடைய பணியில் வந்து முக்கியமாக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால தன்னுடைய மாணவ செல்வங்களை விட்டுடுறாங்க. யாரை நம்பி சார் விடுறாங்க? அந்த ஆசிரியரை நம்பி தானே. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிகபட்சமான நேரத்தில் அதிக நேரம் தன்னுடைய ஆசிரியர்களை சார்ந்து மட்டும்தான் அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் முழுமையான பழக்க வழக்கங்களையும் நாகரீகங்களையும் பாசங்களையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. பெற்றோர்களிடமிருந்து இல்லையே. பிறப்பில் நம்ம வெற்றி அடைந்துட்டோம், உண்மையான நல்ல ஒரு கருத்தாக இருந்தது. அந்த சீரான வளர்ச்சி பிறந்த உடனே வந்துருமா? இல்லை அந்த சிறிது காலத்தில் வந்துருதா? கட்டாயம் கிடையாது. ஒரு மனிதனுடைய சீரான வளர்ச்சி என்பது வளர வளர அவனுடைய பழக்க வழக்கங்களும் பண்பாட்டு நெறிமுறைகளும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான. கட்டாயம் ஆசிரியர்களிடமிருந்து தானே ஐயா. நடுவர் அவர்களே, நான் கண்டதை உங்கள் முன் இந்த இடத்தில் வைக்கிறேன். என்னுடைய மாணவன் என்னிடம், என்னுடைய வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கட்டாயம் ஆசிரியரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் உன்னுடன் வகுப்பில் மட்டும் கிடையாது, உன்னுடைய நஷ்டத்திலும் நான் கட்டாயம் இருப்பேன். உனக்கு தேவைப்பட்டால் எல்லா நேரங்களிலும் உனக்கு துணை நின்ற சில ஆலோசனைகளையும் புரிவேன் என்று ஆசிரியர்கள் எப்போதும் சொல்வார்கள். அதே போல் நான் சொன்னேன். அதற்கு அந்த மாணவன் எழுந்து நின்று சொன்னான், 25 ஆண்டு காலமாக என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நான் பேசி 3 காலம் ஆகிறது, இன்று வரை நான் பேசவில்லை. வீட்டிலேயே தான் இருக்காங்க, அப்பா அம்மா கூட 3 பேசலை. அப்போ அந்த பெற்றோர் வந்து அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கலாமே, உன்னுடைய மனசில் என்ன ஏக்கம் இருக்குன்னு கேட்டிருக்கலாமே. கேட்கலை. நீ எதை சாதிக்க போகிற? கேட்கலை. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவனை பற்றி பெற்றோர்கள் கட்டாயம் கண்டுகொள்ளவில்லை. ஒரு ஆசிரியர்கள் எழுந்து நின்று கேட்டு அவனுடைய டேலண்ட்டு இன்னைக்கு வெளிவந்திருக்கு சார். எதிரணியில் சொன்னாங்க, என்னுடைய வளர்ச்சியை கண்டு என்னுடைய பையன் வந்து நல்லா மேல்நோங்கி வரணும்னு சொல்லி எனக்கு ஆபரணங்களை வைத்து எனக்கு அந்த கவிதை எழுத முதலாக என்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல காரணமாக இருந்தது என் தாய் தந்தை என்று. அதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனாலும் இப்போ வர்ற பெற்றோர்கள் வந்து சரியாக தன்னுடைய மாணவர்களை பார்க்கும் நேரம் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன். ஏன் அப்படின்னு நான் கேட்டேன்னா, அந்த பையனுக்கு படிப்பை விட கலை உணர்வில் அதிகமாக ஈடுபாடு இருக்கிறது என்பதை முதலில் கண்டுகொண்டு அவனுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டமாக துணை நிற்பவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. இதே கல்லூரியை சேர்ந்த மாணவன் தன்னுடைய படிப்பில் குறைவாக இருந்தாலும் விளையாட்டில் அதிகப்படியான ஆற்றல் உள்ளதால் அதில் அவனை ஈடுபடுத்த வைத்தேன். இன்று ஒரே ஆண்டில் 6 பெற்று நான் சாதித்து விட்டேன் என்று தன் தந்தையிடம் போய் சொல்லும் அளவிற்கு நான் உயர்த்தி வைக்கிறேன் என்று இந்த இடத்தில் கூறி பெருமை அடைகிறேன். அடுத்ததாக, மதிப்பிற்குரிய பேராசிரியர் லட்சுமி அவர்கள் நல்ல ஒரு கருத்தை வைத்தாங்க. எந்த பெற்றோர்கள் வந்து விட்டுறாங்க தன்னுடைய குழந்தைகளை? இப்பயும் சொல்றேன் ஐயா, தீர்ப்பு எங்க பக்கம்தான் கட்டாயம் வர வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்கறேன்னா, 100% பெற்றோர்களில், நல்ல பெற்றோர்களை நாம் சொல்லவில்லை, 100% பெற்றோர்களில் 20% மனசில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஆசிரியர்கள்கிட்ட மாணவர்கள் வந்து அது எந்த நேரமானாலும் சரி காலமானாலும் சரி நான் கற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னால் நேரம் காலம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த மாணவனுக்காக உயிர் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. அதனால் தீர்ப்பை எங்களிடமே கொடுக்குமாறு பணிவொன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அன்புக்குரியவர்களே, நானும் நிறைய பட்டிமன்றங்களுக்கு நடுவராக போயிருக்கிறேனுங்க. ஆனால் இந்த பட்டிமன்றத்தினுடைய சூடு அப்படியே கொதிக்குதுங்க. அவ்வளவு அழகாகவும் செறிவாகவும் நிறைவாகவும் அறிவாகவும் பேசியிருக்கிறார்கள் சௌமியா அம்மாங்க. அழகான ஒரு மொழியிலே, இனிய மொழியிலே பேசி தங்களுடைய அணியை மிகச்சிறப்பாக ஒரு மேடையிலே அமர்த்தி வைத்திருக்கிறார்கள். எனவே இருங்கள், தீர்ப்புக்கு இன்னும் நான் வரவில்லை, இன்னும் ஒரு இடம் இருக்கிறது. பெற்றோர்களே என்ற அணியிலே பேசுவதற்காக வெள்ளலூர் 2-3 கோயில்களுக்கு அரங்காவலர் கவிஞர் வெள்ளலூர் ஆனந்தி அவர்களை பெற்றோர்களே என்ற அணியில் நிறைவாக உரையை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
பூலியர்கோன் வெப்பொழிந்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளுமிசை கல்மிதப்பிள்ளை அணைந்த பிரான் அடி போற்றி, வாளி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி என்ற அந்த ஈசன் அடியை பற்றி, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்ததாம் எம் தாய்மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தையும், தேசத்தையும் இலக்கியத்தையும் இரு கண்களாக பாவிக்கும் எங்களின் அற்புதமான நடுவரையா அவர்களுக்கும், இரத்தினவாணி நிலைய இயக்குனர் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அவை நிறைந்தோர்களுக்கும் என் அடுத்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா, இன்றைய தலைப்பு என்ன? இளைய தலைமுறையரின் சீரான வாழ்க்கைக்கு பெரிதும் துணை நிற்பது பெற்றோர்கள் ஆசிரியர்களா, இதுதான தலைப்பு. நாங்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. பெரிதும் துணை நிற்பது பெற்றோர்கள் தானே நாங்கள் இங்கே பேச வந்திருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரணியை சேர்ந்த மூவருமே ஆகச்சிறந்த பெற்றோர்கள். என்ன தைரியத்தில் ஆசிரியர் நீங்கள் பேசுறதுக்கு எதிரணியில் போய் உக்காந்துருக்கிறீங்க? அதுலேயும் எக்ஸ்ட்ராடினரி நம்ம கீதாம்மா இருக்காங்க பாருங்களே, அவங்க பிள்ளைகளை மட்டும் இல்லை தனது பேர பிள்ளைகளை மின்றளவுக்கு அன்பு வாராட்டி தாளாட்டி வளர்க்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பெற்றோர். நீங்க போய் தைரியமா எதிரணியில உட்கார்ந்துட்டு ஆசிரியர்களேன்னு பேசுறீங்களா? ஐயா, என்னுடைய மாணவனை கூப்பிட்டு பக்கத்துல நிறுத்தி நான் கேட்கிறேன், கண்ணா இங்க வாடா அப்படின்னு. வந்தான். கண்ணா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு, நான் பட்டிமன்றம் வேற போறேன், நான் நேரடியா உங்ககிட்டயே கேட்டுறேன், நீ ஒரு இளைஞனும் கூடல்லவா, எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னான். சொல்றேன் மேடம் அப்படின்னா ரொம்ப பணிவா சொன்னான். உடனே நான் கேட்டேன், ஏன்பா உனக்கு ரொம்ப சிறந்தவங்க யார், ஆசிரியர்னு தோணுதா பெற்றோர்னு தோணுதா? நான் சொன்னா பாருங்க மேடம், அழகா சொன்னா பாருங்க மேடம், பாசமா அன்பா பேசினா அவங்க பெற்றோர்கள், பாஸ் மார்க் எடுக்கணுமேனு கெஞ்சி பேசினா அவங்க தான் மேடம் ஆசிரியர்ன்ட்டான். ஐயா, ஒரு ஆசிரியரினால் ஒரு இளைஞனை ஒரு மாணவனை ஆக சிறந்த விஞ்ஞானியாக்க முடியும். ஒரு ஆசிரியரினால் ஒரு மாணவனை ஒரு சிறந்த மருத்துவராக்க முடியும். ஆனால் பெற்றோர்களால் மட்டும்தான் மாணவர்களையும் இளைஞர்களையும் நல்ல மனிதர்கள் ஆக்க முடியும்னு நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க ஐயா. ஐயா, மனித சமூகம் தோன்றி நாகரீகங்கள் வளர்ந்த அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரையில் பெற்றோர்களுடைய இது பெரிய பொறுப்புங்க. என்ன பேசுறீங்க நீங்க, என்ன பேசுறீங்க? அதுல எக்ஸ்ட்ராடினரியா நம்ம சிண்ட்ரோம் ஐயா வந்து போயிட்டாரு குருவை பத்தி சொல்லும் போது. அதாவது குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லி ஜோசியமும் தெரியுங்கிறத காமிச்சிட்டாரு. இல்ல இல்ல, அதாவது என்னன்னா, குரு பகவான் மந்திரம் அது, கிரக மந்திரம், அதுல கிரகம் வரும் இல்லைங்களா ஐயா. நாங்க குருவை பத்தி தாங்க ஐயா கேட்டோம், உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் நீங்க காமிச்சிட்டீங்க ஐயா, அருமை அருமை ஐயா. அதாவதுங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், அன்று தொட்டு இன்று வரை பெற்றோரின் பெரிய பொறுப்புனா பெரிய விஷயங்க இது ஐயா. உதாரணமாக சொல்கிறேன், கம்ப ராமாயணத்தில் ராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வழங்கப்படுது. ராமன் ஒரு இளைஞன், சிறு பிள்ளை அல்லவா, அப்போ ராமனுக்கு ஆட்சி வழங்கப்படுதுங்க. ஆட்சி வழங்கப்படுதுன்னு சொல்லும்போது அன்றளந்த தாமரை முகம் போல இருந்ததா ராமனுக்கு முகம். அப்போ அதே ஆட்சியை சிறிது காலம் கழித்து சொல்கிறார்கள், அப்பா உனக்கு ஆட்சி இல்லை, உனக்கு ஆட்சி இல்லை, நாங்கள் பரதனுக்கு ஆட்சியை கொடுக்க போகிறோம்னு சொல்லும் பொழுது அன்றளந்த அதே முகம் சிறு சஞ்சலப்பு கிடையாது, பொறாம கிடையாது, அந்த முகம் அதே போன்று அன்றளந்த தாமரையாகவே அவரிடம் இருந்ததாம். அப்பொழுது வெற்றியையும் தோல்வியும் ஒரு இளைஞன் சரிபாகமாக பார்க்கும் பக்குவம் யாரிடம் இருந்து வந்தது? பெற்றோரான அவளின் தாய் கோசலியிடம் இருந்து வந்ததுங்க. எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க ஆசிரியர்கள்? ஐயா தம்பி சொன்னாரு, விந்தணுக்கள் பல கோடியாக இருந்தாலும் அதில் உருண்டு முட்டி மோதி, நல்லா கேட்டுக்கோங்க, உருண்டு முட்டி மோதி முன்னால் வருவதை உருவாக்கி, உருவாக்குவதை கருவாக்கி, கருவாக்குவதை உயிராக்கி, சரிங்களா, தருபவள் தாய் என்றால் அந்த அந்த உருவத்திற்கும் உரு கொடுப்பது தந்தை. அதனாலதான் எங்க தம்பி சொன்னாரு, எங்க அணில முன்னாடி பேசின என்னுடைய அருமை தம்பி அழகாக சொன்னார், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கருவிலேயே வெற்றியை கொடுப்பவர்கள்ங்க. நீங்க என்ன பேசுறீங்க ஐயா? அந்த இடத்துல ராமன் வந்து கோசலி பார்க்க செல்கிறார், ஆட்சியோடு வருவான் தன் மகன் என்று பேரானந்தத்தோடு இருக்கிறார் கோசலை. அப்ப ராமர் வந்து சொல்றாருங்க, எப்படி சொல்றாரு, அம்மா ஆட்சி எனக்கு இல்லைம்மா, ஆச்சு எனக்கு இல்லை, பரதனுக்கு கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய்னு பாருங்க, அவள் முகத்தில் சிறு சஞ்சலம் இல்லை, பொறாமை இல்லை. அப்ப அவ சொல்றா, உண்மையும் நிர்குணத்தான் நின்னினும் நல்லான் மகனே, உண்மையினும் நிறைகுணத்தான் நின்னினும் நல்லான் மகனே, மகனே நீ வெற்றியையும் தோல்வியையும் ஒரு சேர பாற்றுக்கொள், இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சேர பாரு, நீ இந்த மண்ணை மட்டுமல்ல அந்த விண்ணையும் ஆளும் ஜெகத் நாயகனாக நீ திகழ்வாய் என்று அன்று வெற்றி தோல்வியை சமமாக பாவிக்கும் பக்குவத்தை கற்றுக் கொடுத்தது பெற்றோர் இல்லைங்களா? ஐயா நிறைய இடங்கள்ல இன்று நீங்க பார்த்திருப்பீங்க, பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும் நிறைய ஆண்டு விழாக்களும் விழாக்களும் கொண்டாடும் காலகட்டம் இல்லைங்களா? ஆதி காலம் முதல் இப்ப வரைக்கும் இது நடைபெற்று வருது. அந்த விழாக்களிலும் அந்த பங்கேற்பாளர்களாக அதிகமாக இருக்கிறவங்க வெற்றி பெற்ற மாணவர்கள் தான். ஒன்னு அவன் முதல் பரிசு வாங்கியிருப்பான், இல்லைன்னா ரெண்டாவது பரிசு வாங்கியிருப்பான், மூணாவது பரிசு வாங்கியிருப்பான். அதாவது வெற்றி பெற்ற மாணவர்களை மேடையேற்றி கொண்டாடுபவர்கள் ஆசிரியர்கள். ஆனால் அந்த இடத்தில் தோல்வியுற்று அந்த குழந்தை சோகமாக உட்காந்துருக்கும் பாருங்க, அந்த இடத்துல அந்த பெற்றோர் மட்டுமே அரவணைத்து தோல் கொடுத்து நிற்பாங்க ஐயா. இது நடுவர் ஐயாவிற்கு நல்லாவே தெரியும், ஏன்னா எத்தனை மாணவர்களை மாணவர்களை தேற்றியதை விட குடும்பத்தில் தன் மகள்களையும் பேரப்பிள்ளைகளையும் அவர் அழகாக தேற்றி இங்கு உட்கார்ந்திருக்கிறார் என்றால் அவர் பெற்றோர் ஆக சிறந்த பெற்றோர். அவரு அவருடைய ஆண்டு காலம் 35 தான், எதுக்குங்க டீச்சர் அவர் சர்வீஸ் பண்ணதுக்கு, ஆனால் இன்றளவும் அவர் ஆக சிறந்த பெற்றோருங்க ஐயா. அப்படி தோல்வியில துவண்டு போன அந்த மாணவன் சோகமா உட்காந்துருப்பான் பாருங்க. அப்ப அந்த பிள்ளைய அந்த பிள்ளைய தன்னோட தோளில் ஏற்றி உட்கார வச்சுட்டு அப்பா சொல்வார், ஏன்னா ஆசிரியர்களுக்கு வெற்றி பெற்ற மாணவர்கள் தான் நாயகர்கள் என்றால் தோல்வியுற்ற தன் மகன் தான் பெற்றோர்களுக்கு நின்றும் நாயகன். தோல்வியுற்றப்ப பிள்ளையும் பையனையும் நீங்கள் வேண்டாம் பெற்றோர் ஒதுக்கிடுவோமா? ஆசிரியர் அப்படி இல்லை, நீங்கள் கொண்டாடுறீங்க வெற்றி பெற்ற பிள்ளைகளை, தோல்வி பெற்ற பிள்ளைகளையும் தோளிலே தூக்கி உட்கார வச்சுட்டு அந்த தந்தை சொல்வார் பாருங்க, மகனே மகளே உன்னோட நண்பன் உட்காந்துருக்க அதே மேடைக்கு சமமாக என் தோல் வந்துருச்சுப்பா அப்படிங்குற அந்த சிறு பிள்ளை சொல்லுதான், சிறு பிள்ளைங்க அழகாஸ் கேக்குதான், நடந்தே போறாரு, அவரை தேத்தி கொண்டு போறாரு பாருங்க அவர் தந்தை. அப்படி தேத்தி கொண்டு போகும்போது அந்த பிள்ளை கேக்குது, அப்பா நான் கப்பு வாங்கலையப்பா, தோல் மேடை கொடுத்துட்டீங்க எனக்கு கப்பு வாங்கலையப்பா அப்படிங்கபட்டே, இந்த கப்பு இல்லை என்றால் என்னடா உனக்கு ஐஸ்கிரீம் கப்பு நான் வாங்கி தரேன்டா, நீ கவலைப்படாதா, இந்த மேடை இல்லைன்னா அடுத்த விடம் இதே மேடையில் நீ ஜெயிப்பா என்ற தன்னம்பிக்கை ஊட்டுபவர் பெற்றோருங்க. என்ன சொல்றீங்க, எங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு வேலை, எங்களுக்கு பொறுப்பு, வேலையை நீங்கள் தள்ளி போடலாம், ஒத்தி வைக்கலாம், மாற்றாக இன்னொரு ஆட்களை நீங்கள் கொண்டு வரலாம், ஆனால் எங்களின் பொறுப்பு என்பது கால சும்மா என்றும் யாராலும் ஒற்றி வைக்க முடியாது. பெற்றவங்களுக்கு சப்ஸ்டிடியூட் போடுங்க பார்க்கலாம், நாங்க போடுங்க நீங்க முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது ஐயா. அப்துல் கலாம் ஐயா அவர்களை நாம் அனைவருக்கும் தெரியும், ஆகச்சிறந்த மனிதர், அற்புதமான மனிதர். அந்த மனிதர் பல இடங்களில் ஆசிரியரை பற்றி பெருமையாக பேசியிருக்கலாம், ஆசிரியர்களை பற்றி அவர் பெருமையாக பேசியிருக்கலாம், நல்ல விஷயங்களை அவர் எடுத்து கூறியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அப்துல் கலாம் ஐயா தனது அக்கினி சிறகுகள் என்ற புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இந்த கருணையை எனக்கு என் தாய் கொடுத்தாள், இந்த கருணையை எனக்கு என் தாய் கொடுத்தாள், இந்த திறமையை எனக்கு என் தந்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உழைப்பை கடல் அலைகள் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நேர்மையை என் தந்தை கொடுத்தார்னு சொல்லிட்டு உழைப்பை கடல் அலைகள் கொடுத்ததுன்னு அந்த மனிதர் சொல்லியிருக்கிறாருன்னா, கருணை உழைப்பு எவ்வளோ பெரிய விஷயங்க. கருணைங்கிறது மிகப்பெரிய பாடத்தை ஒரு ஆசிரியருக்கு மேலே முன்னாடி போய் ஒரு படி நின்று அந்த பெற்றோர் சொல்லி கொடுத்து அவரை நாட்டின் ஜனாதிபதியாக உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா இது மிகச்சிறந்த அற்புதமான விஷயம், பெற்றோர்களால் மட்டுமே சாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஐயா. இந்த இடத்தில் பாருங்க, இவர்கள் போல எதிரணியினை போல ஆசிரியர்கள் பாடங்களை நிறையாக கற்பித்து ஒரு மாணவனை உருவாக்கி வெற்றி பாதையை நோக்கி நீ போப்பான்னு சொல்லி நீங்க அனுப்பிடுறீங்க. ஆனால் அவன் வாழ்க்கை எனும் வெற்றி பாதிக்கு வரும் பொழுது, அந்த வாசலில் விழும்பிலே அவன் நிற்கும் பொழுது, அந்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமூகமும் சமூக சிக்கல்களும் அவனுக்கு ஒரு வேலையின்மையை கொடுக்கறது. அப்போ பணக்கார பெற்றோர்களை நீங்கள் விட்டுருங்க சார், பணக்கார பெற்றோர்களை விட்டுருங்க. ஏழை எளிய பெற்றோர்கள் தன் இரத்தத்தையும் பாலாக்கி கொடுத்த அந்த தாய்மார்களும் தந்தைமார்களும் அப்போ என்ன சொல்லுவான் தெரியுங்களா, அந்த தகப்பன், நீ கவலைப்படாதப்பா, உனக்கு வேலை இல்லைன்னு கவலைப்படாத கண்ணா, நான் இருக்கேன்டா, அப்பா இருக்கேன்டா, உனக்கு தோளோடு தோள் கொடுத்து உனக்கு வேலை கிடைக்கும் அந்த நாள் வரையில் நான் குடும்பத்தை தாங்கிக் கொள்கிறேன் என்று எருதுகள் பூட்டிய இருசக்கர வானத்தில் வாகனத்தில் மாடுகள் ஓடும் பாருங்க, அந்த மாதிரி தாயும் தந்தையும் ஓடுகிறார்களே. யாருக்காக ஓடுறோம்? பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக ஓடுகிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆசிரியர்கள் ஏணிகளாக இருக்கலாம், தூண்களாக இருக்கலாம், சரிங்களா? ஆனால் அந்த எங்களின் பிள்ளைகளின் வெற்றிக்காக தூண்களாக இருக்கும் ஏணிகளாக இருக்கும் உங்களை தாங்கும் நிலம் நாங்கள் என்பதை நீங்கள் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா, நான் இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. நான் ஆராரோ என்று பாராட்ட, இன்னும் யார் யாரோ உன்னை பாராட்ட அப்படின்னு பெற்ற பிள்ளைகளை காலம் முழுதில் நெஞ்சில் சுமந்து சுமந்து சுமைதாங்கியாக நிற்கும் பெற்றோர்களே என்பதை என்ற நல்ல தீர்ப்பை நான் சிறக்க வழங்குமாறு நடுவர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தர் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடையளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நிறைவாக பேசிய பெற்றோர்கள் அணியில் ஆனந்தி அவர்கள் அழகாக தங்களுடைய கருத்துக்களை தொகுத்து வைத்திருக்கிறார். வேலை வேறு, பொறுப்பு வேறு, அந்த ஒரு வேறுபாட்டை மிக நறுக்கென்று வைத்திருக்கிறார். வேலை வேறு, பொறுப்பு வேறு. பெற்றோர்களுக்கு இருப்பது பொறுப்பு, ஆசிரியர்களுக்கு இருப்பது வேலை என்று ஒரு உண்மையான வேறுபாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்னொன்று அழகாக பெற்றெடுக்கின்ற அதை பற்றி சொன்னார்கள். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் அந்த பெற்றெடுத்த செல்வத்தை அவர்கள் போற்றி பாதுகாத்து நாளொரு மீனையும் பொழுதுருவனமும் பாதுகாத்து வளர்க்கிற முறை இருக்கிறதே, இதற்கு ஈடாக எங்கே இருக்கும் என்று ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய பெருமக்களே, பட்டிமன்றம் மிக நல்லபடியாக போயிருக்கிறது. சிக்கல் இந்த 6 பேருக்கும் இல்லை, தீர்ப்பு சொல்வதிலே தான் எனக்கு சிக்கல் இருக்கிறது. ஒரு சிக்கலான நூல் கண்டை ஆளுக்கால் சுருட்டி சுருட்டி அந்த முனை கிடைக்காத அளவுக்கு செய்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது அந்த சிக்கலான நூல்கண்டின் முதல் நுனிக்காக நான் போய்கொண்டு இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய பெருமக்களே, ஒரு இளைஞனுக்கு வலி வந்தது. என்ன வலி? வயிற்று வலி. அந்த இளைஞன் வயிற்று வலி என்று சொல்லி மருத்துவரிடத்தில் போனான். மருத்துவர் என்ன ஏது என்று கேட்டுவிட்டு, தம்பி, இந்த வயிற்று வலிக்கு என்னால் மருந்து கொடுக்க முடியாது, நீங்கள் இன்னொரு மருத்துவரை பாருங்கள் என்று சொன்னார். அந்த இளைஞன் வயிற்று வலிக்கார் இன்னொரு மருத்துவரிடத்தில் போனான். தம்பி, இந்த வலிக்கு என்னாலும் மருந்து கொடுக்க முடியாது, தம்பி நீ இந்த மருத்துவரை பாரு என்று எழுதி கொடுத்தார். அந்த மருத்துவரிடத்தில் இளைஞன் போனான். ஐயா டாக்டர், எனக்கு வயிறு வலிக்குதுங்க. ஏன் தம்பி? டாக்டர், நான் நேற்றுக்கு ராத்திரிங்க ஒரு குதிரையை விழுக்கி விட்டேன். என்னங்க? குதிரையை விழுங்கிட்டுங்க டாக்டர், எனக்கு வயிறு வலிக்குதுங்க என்று டாக்டர்கிட்ட சொன்னான். டாக்டர், அப்படியாடாடா, பரவ, வாங்க வாங்க, சரியான இடத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க என்று சொல்லி அந்த இளைஞனை படுக்க வைத்து விட்டு ஒரு மாத்திரையை கொடுத்து கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து படுத்துரு தம்பி என்று படுக்க வைத்து விட்டு வெளியே போனார். முன்னால் இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்தப்பா, நம்ம வீட்டில் ஒரு குதிரை இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு வான்னு சொன்னார். அவர் போய் குதிரையை கொண்டு வந்து அந்த அறைக்கு முன்னால் கட்டிட்டார். ஒரு 10-20 நிமிடம் ஆகிவிட்டது. டாக்டர், அந்த தம்பியை, தம்பி தம்பி வயிற்று வலி தானே, குதிரைத்தாலும் விழுங்கினீங்க, வாங்க கூட்டிகிட்டு, தம்பி உங்கள் வயிற்றில் இருந்த குதிரை எடுத்து வெளியே கட்டிட்டேன், இனி உங்களுக்கு வலிக்காது என்று மருத்துவர் சொன்னார். ஆனால் அன்புக்குரிய பெருமக்களே, அந்த இளைஞன் சொன்னான், டாக்டர் டாக்டர், நான் முழுங்கினது வெள்ளை குதிரைங்க, நீங்கள் கட்டியிருக்கிறது கருப்பு குதிரைங்க சொன்னான். இந்த இளைஞர்களைத்தான், இப்படி கொஞ்சமாக இருக்கிற இளைஞர்கள்தான், 10 விழுக்காடும் 20 விழுக்காடும் இருக்கிற இளைஞர்களைத்தான் திருத்த வேண்டும், சீராக்க வேண்டும். இந்த பணியைத்தான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை முதல்ல அந்த கவிஞன் பாரதி வரவேற்பான். யாரை? இளைஞர்களை. அழகாக அந்த வரி ஒரு அற்புதமான வரி, எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய வரி. ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா என்று சொல்லுவார். அப்பா, எங்களுக்கெல்லாம் கண்ணு மங்களா போச்சு. நான் கண்ணாடி போட்டிருக்கிறேன். தம்பி இளைஞனே, உன்னுடைய கண்களிலே ஒளி இருக்கிறது, நீ வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு நல்ல நாடாக வளரும், வளர்ச்சியடையும் என்று சொல்வதை பாரதி அன்பான ஒரு வரவேற்பு பத்திரம் வழங்கி இளைஞர்களை அழைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னொன்று சொல்ல வேண்டும். சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள். பெற்றோர்கள், பெற்றெடுக்கிறவர்கள், குழந்தையை பெற்றெடுக்கிறவர்கள், ஆசிரியர்கள். அந்த ஆசு என்ற சொல்லை ஆசிரியர் அழகாக சொன்னார். ஆசு என்றால் மாசு, குற்றம். அந்த குற்றங்களை களைபவர் ஆசிரியர். நல்லா பாருங்க, இந்த சொல்லில் இருக்கிற அழுத்தத்தையும் ஆழத்தையும் விரிவையும் பாருங்கள். ஆசிரியர் அந்த சொல்லை போல மற்ற மொழிகளே இருக்கிறதே என்னவோ இல்லையோ, ஆனால் தமிழிலே இப்படி ஒரு அழகான சொல், அழுத்தமான சொல், ஆழ்ந்த சொல், குற்றங்களை நீக்குபவர். அந்த குழந்தைகிட்ட, அந்த இளைஞன்கிட்ட, அந்த மாணவர்கிட்ட என்னென்ன குறை இருக்கிறதோ, குற்றம் இருக்கிறதோ, இதை களைபவர் ஆசிரியர். சின்னவுமே சொல்லலாம், இந்த அரிசியில் அப்போல்லாம் கல் களைவோம், இப்போல்லாம் கல் இல்லாத அரிசி வருது இல்லைங்களா கீதம்மா? எங்கள் அம்மாலாம் அரிசியில் கல் களைவாங்க, ஒரு பாத்திரத்தை போட்டு அரிசி களைவா, களைஞ்சு களைஞ்சு எடுத்து போடுவாங்க, அடியில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கல் இருக்கும். அப்படி அரிசியிலே கல் களைவதை போல மாணவனுடைய, இளைஞனுடைய குற்றங்களையும் குறைகளையும் நீக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் சொல்லுகிறோம். அதனால் சொன்னார்கள், மாதா பிதா குரு தெய்வம். அன்புக்குரியவர்களே, இந்த வாக்கியத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நூற்றாண்டிலே இந்த வாக்கியம் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் மிகச்சிறையாக இருக்கும். மாதா பிதா கூகுள் தெய்வம். அதான் நீங்கள் நிச்சயமாக இன்னும் பல ஆண்டுகளில், கொஞ்சம் ஆண்டுகளில் ஆசிரியர் என்ற இடத்தில் கூகுள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நான் ஆசிரியர் தேடி போவதில்லை, நான் கூகுளுக்கு போகிறேன், போடுறேன், எல்லாம் எனக்கு கிடைக்கிறது. எனவே சுட்டி விரலுக்குள்ளே உலகம் இருக்கிற கூகுள் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஆசிரியருடைய இரம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்றை சொல்ல வேண்டும். கம்பராமாயணத்தை பற்றி கவிஞர் ஆனந்தி அவர்கள் சொன்னார்கள். இன்னொன்றை சொல்கிறேன், ராமனை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திர முனிவர் மிதிலைக்கு போகிறார். முனிவரும் ராமனும் மிதிலைக்கு போகிறார்கள். முனிவருக்கு சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம், அழைத்து கொண்டு போகிறார். சனகன் பார்க்கிறார், சீதையுடைய அப்பா பார்க்கிறார். யார் வருவது? யார்? ராமன். யாருடைய மகன்? தசரதனுடைய மகன். தசரதன் யார்? சக்கரவர்த்தி. அவன் எப்படிப்பட்டவன்? ஆயிரம் மனைவிகளை கொண்டவன் தசரதன். அப்போ பொண்ணு கொடுப்பீங்களா? கீதமா, கொடுக்க மாட்டீங்க. ராமனுக்கு ஏன் கொடுக்க மாட்டீர்கள்? அவங்க அப்பா அப்படி, அவங்க அப்பா அப்படி கொடுக்க மாட்டோம். ஆனால் சனகன் நினைக்கிறான், சீதனுடைய அப்பா நினைக்கிறார், இவன் இவனை ராமனை பெற்றெடுத்தவர்கள் தசரதனும் கோசலையாக இருக்கலாம், ஆனால் இந்த இளைஞனை, ராமனை, இளவரசனை வளர்த்தவர் வசிட்டர் என்ற ஆசிரியர். விடுங்க, பெற்றோரை விடுங்க. சனகன் சொல்லுகிறான், நான் தசரதனை பார்க்கவில்லை, நான் வசிட்டரை பார்க்கிறேன். இந்த ராமனை வடித்தவர், தொடுத்தவர், வகுத்தவர், பகுத்தவர், ஆளாக்கியவர் யார்? வசிட்டர். எனவே வசிட்டருடைய பண்புகள் தான் ராமனிடத்தில் இருக்கும் என்று முடிவு செய்து வாருங்கள் என்று சொல்லி அந்த வில்லை ஒடிப்பதற்காக ராமனுக்கு அனுமதி கொடுக்கிறார் என்றால் ஆசிரியருடைய பெருமை எவ்வளவு தூக்கலாக நமக்கு தெரிகிறது என்பதை பார்க்கிறோம். இன்னொன்றை கூட சொல்ல வேண்டும். ஒரு திருவிழாவுக்கு அப்பா போகிறார், குழந்தைய பையனை தூக்கிட்டு போகிறார், சாமி ஊர்வலம் வருது, பெரும் கூட்டம். இந்த குட்டி பையன், சின்ன பையன், இவனுக்கு சாமி தெரியறதில்லை. இவன் சின்ன பையனாக இருக்கிறான், இவங்க அப்பா எப்படி இருக்கார் தெரியறதில்லை. இவன் சொல்கிற, அப்பா அப்பா எனக்கு சாமி தெரியலப்பா என்று பையன் சொல்கிறான். இல்லடா, நான் இருக்கிறேன் சொல்லி அந்த குழந்தையை தன்னுடைய தோல் மீது உட்கார வைத்து, இப்போ தெரியுதா? அந்த பையன் சொல்கிறான், சாமி அப்பாம்பா இப்போ தெரியுது. இப்பொழுது அந்த பையன் அவங்க அப்பா விட உயரமாக இருக்கிறான். தந்தை சொல்கிறான், மகனே, நான் பார்க்காத உலகத்தை, நான் காணாத உலகத்தை நீ பார்க்க வேண்டும், நீ என்னை காட்டிலும் உயரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பையனுக்கு சொல்லி அவனை வளர்க்கிறார் என்றால் அந்த அப்பாவை பாருங்கள் எவ்வளவு ஒரு பெரிய அப்பா என்று நாம் பார்க்கிறோம். இன்னொன்றை சொல்கிறேன், நம்ம பேராசிரியர் சதீஷ் வளையலை பற்றி சொன்னார், அவருடைய வளையலை விற்று கவிதை புத்தகம் போட்டதாக சொன்னார். இந்த வளையல்னு சொன்ன எனக்கு ஒரு வளையல் ஞாபகம் வந்துச்சுங்க, ஒரு வீடு ஒரு குடும்பம், அந்த வீட்டில் அந்த மாணவன் படிக்க வேண்டும், சென்னையில் நல்ல மிகச்சிறந்த கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டது, கட்டுறதுக்கு பணம் இல்லை, பெற்றோர்கள் பார்க்கிறார்கள் பணம் காசு இல்லை என்ன பண்ணுறது, எங்கேயும் கிடைக்கவில்லை, கடன் கேட்கிறார்கள் கிடைக்கவில்லை. கடைசியாக அந்த வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கு, பொண்ணு இருக்குங்க, அந்த பொண்ணு கையில் 4 தங்க வளையல் இருக்கின்றன, இந்த கையில் 2 தங்க வளையல், இந்த கையில் 2 தங்க வளையல். பார்க்கிறார்கள் பெற்றோர்கள் தாங்க முடியாத மனச்சுமையோடு அந்த பெண் குழந்தையின் கையில் இருக்கிற வளையல்களை, தங்க வளையலை கலற்றுகிறார்கள். அந்த வந்த கண்ணீருக்கெல்லாம் யாரும் பதில் சொல்லவில்லை. இந்த பொண்ணு சின்ன பொண்ணுங்க, தங்க வளையல் கழட்டின எப்படி இருக்குங்க, அமைதியாக அழுது கொண்டு அந்த பெண் நிறுவனால் 4 வளையல்களையும் கலற்றி அதை விற்று அந்த இளைஞனை படிக்க வைக்கிறார்கள். சென்னையில் படிக்கிறார், முதல் மாணவனாக வருகிறார், மேலும் படிக்கிறார், உயர்கிறார், உயர்ந்து இந்தியாவின் முதல் குடிமகனாக ஆகிறார். அவர்தான் அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள். அந்த பெற்றோர்கள் செய்த தியாகம் இருக்கிறதே, அந்த பெண்மணி செய்த தியாகம், அந்த குடும்பம் செய்த தியாகம் இருக்கிறதே, அந்த தியாகம் தான் அந்த மாமனிதரை, இந்தியாவின் முதல் குடிமகனை நம்முடைய உலகத்திற்கு, ஏன் இந்தியாவிற்கிலே உலகத்துக்கு கொடுத்த பெருமை அந்த பெற்றோர்களை சேர்ந்தது என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்றை சொல்ல வேண்டும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். யார் சொன்னீங்க? லட்சுமி அம்மா. அன்னையும் பிதாவும், அதுக்கு மேலே இல்லைங்க, போகாதீங்க. அன்னையும் பிதாவும், அதுக்கு மேலே போகாதீங்க. ஏன், அந்த அன்னையும் தந்தையும் இவர் சாமின்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், அந்த அன்னையும் தந்தையும் இவர் தான் மாமான்னு சொன்னாதான் தெரியும், அந்த அன்னையும் பிதாவும் நீ படிக்கணும்னு போய் சேர்த்துறாங்க அதான் தெரியும். எனவே அன்னையும் பிதாவும் நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள், நாம் தொழ வேண்டிய தெய்வங்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் அனாதை இல்லங்களும், பெற்றோர்களை கொண்டு போய் அனாதை இல்லத்தில் சேர்க்க நிகழ்ச்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. பார்க்கிறோம், மகன் எங்கே இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், மகன் எங்கே இருக்கிறான், இங்கிலாந்தில் இருக்கிறான், பெற்றோர்கள் அனாதை இல்லத்தில் இருக்கிறார்கள். செய்தி போகிறது, உங்கள் அப்பா இறந்து போயிடுறாருங்க. மகன் அமெரிக்காவுக்கு செய்தி போகிறது, உங்கள் அப்பா இறந்து போயிட்டார். அப்பாவினுடைய உடலை ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்கின்றன, மகன் ஈமெயிலை மொய்த்து கொண்டிருக்கிறான். எனவே இன்றைய சமுதாய சூழலில் இளைஞர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது தாய் தந்தையரை, அன்னையையும் தந்தையையும் போற்ற வேண்டும், அவர்களை காப்பாற்றுக வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. டாலர் முக்கியமில்லை, ரூபாய் முக்கியமில்லை, சொத்து சுகம் முக்கியமில்லை, இன்றைய இளைஞர்கள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்ற செய்தியை, நல்ல செய்தியை இந்த ரத்தினவானொலி நிலையம் இந்த சமுதாயத்திற்கு வழங்குகிறது. எனவே அன்புக்குரிய பெருமக்களே, ஆசிரியரை காட்டிலும் ஒரு விழுக்காடு பெற்றோர்கள்தான் இந்த இளைய சமுதாயத்தை ஆளாக்குகிறவர்கள், வளர்க்கிறவர்கள் என்று சொல்லி அந்த பெற்றோர்களை இளைஞர்கள் பாதுகாக்க வேண்டும், அந்த இளைஞர்களை பெற்றோர்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் தான் நம்முடைய சமுதாய ஒப்பந்தமாக வளர வேண்டும் என்று சொல்லி இந்த சமுதாயத்துக்கு நல்ல செய்தியை வழங்குவதற்கும் அருமையான வாய்ப்பினை வழங்கிய ரத்தினம் குழுமம் மதிப்புக்குரிய மதன் அவர்களுக்கும், மதன் அவர்கள் எங்களுடைய உலகத்தமிழ் காப்பு கூட்டத்தின் முதல் மாநாட்டிலே அவர் கலந்து கொண்டார்கள். நான் தான் தொகுப்புரையாக வழங்கிறேன், அவரை வரவேற்புரை வழங்கியது நான் தான். எனவே திரு மதன் ஐயா அவர்களுக்கும், ரத்தினம் குழுமத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் பரமேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர் முனைவர் மகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பெருமக்களுக்கும் மீண்டும் இனிய சித்திரை திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற நிகழ்ச்சி ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை மற்றும் புலம் தமிழ் இலக்கிய பழகை இணைந்து நடத்திய சித்திரை திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்த ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் நா பரமேஸ்வரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனியதொரு சித்திரை திருநாளில் சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.